முன்னணியிலே பிறந்த அவர் உங்களுடைய வீடுகளிலும் உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் பிறந்து பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதித்து தாங்கி ஏந்தி நடத்தவராக இரட்சகராக பிறந்திருக்கிற அவர் உங்களுக்கு இரட்சகராகவும் இம்மானுவேலாக பிறந்திருக்கிற அவர் உங்களுக்கு என்றென்றைக்கும் உள்ள ஆண்டவராகவும் இருந்து உங்களை ஆண்டு நடத்துவாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நம்ம மத்தியிலே ஒரே கிறிஸ்துமஸ் தினத்துக்காக அநேகர் வெளியூருக்கு போயிருந்த போதிலும் நீங்கள் யாவரும் இங்கு அநேகர் வந்திருப்பதை குறித்து நான் உங்களை பாராட்டுகிறேன். என்னுடைய வாழ்த்துதலையும் நற்செய்தியும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறேன். நம்மத்தியிலே அன்பான சகோதர சகோதரிகள் பாண்டிச்சேரியிலிருந்தும் அரக்கோணத்திலிருந்தும் பன்ரோட்டியில இருந்தும் நம்மத்தியில வந்திருக்கிறார்கள். இப்பொழுது பாடின ரெண்டு சகோதரிகள் பன்ரோட்டியில இருந்து வந்தவர்கள். உங்கள் யாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னும் அநேக இடங்களிலே இருந்து தேவனுடைய பிள்ளைகள் நம்மோடு கூட வந்து கலந்து கொள்வார்கள். இந்த கூட்டத்துக்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு கேள்வி ஒன்று எழும்புத்தான் செய்கிறது. ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி அவருடைய பிள்ளையாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய எண்ணம், ஒரு கேள்வி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எழும்புத்தான் செய்கிறது. அது நம்முடைய உலக வாழ்வுக்காக கடவுள் கவலைப்படுவதுண்டா? பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற விருப்பத்தோடு உலகத்தில் வாழ்கிறோம். ஆனாலும் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் பெரும்பான்மையினர் ஒரு தாழ்வான நிலைமையிலேயே இருக்கிறோம். ஒருவேளை போதுமான காரியம் இல்லாதபடி உலக வாழ்வில் ஒரு தரித்திரமான நிலைமை அல்லது ஒரு பஞ்சமான ஒரு நிலைமை, பற்றாக்குறை வாழ்வை நடத்தி கொண்டு போகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில துன்பங்கள் வரும்போது, இடர்பாடுகள் வரும்போது உண்மையாகவே தேவன் நமக்காக இந்த உலகத்தின் வாழ்வுக்காக கவலைப்படுகிறாரா என்ற ஒரு கேள்வி எல்லாருடைய உள்ளத்திலும் எழும்புகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்ல, இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு பொருள் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இன்றைக்கு அநேகர் வராமல் இருக்கிறதை குறித்து நான் வருத்தப்படுகிறேன். என்றாலும் உங்களுடைய நண்பர்களிடத்துல இந்த பொருளை குறித்த கேசட்டுகள் கிடைக்கும், அதை வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த கேசட் உங்களுடைய வீட்டில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். தயவுசெய்து பிரசங்கம் கேட்டவர்களும் சரி, இந்த கேசட்டை நீங்கள் வாங்கிக் கொள்ளுமாறு கேட்கிறேன். ஏனென்றால் இது ஒரு விசேஷமான ஒரு பொருள். இந்த கேள்விக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விலை கொடுக்கிறார். திருமறையில நாம் வாசிக்கும் போது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று இந்த தேவ தூதர்கள் அங்கு சொன்னபோது இந்த உலகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த தேவ தூதர்கள் அங்கு பேசும்போது இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார் என்று அந்த தேவ தூதர்கள் பாடினார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 2 பெயர்களை அங்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பெயரை 21 வசனத்திலே வாசிக்கிறேன். மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனத்திலே வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு என்று பெயரிடுவாயாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், பாவ படுகொலையிலே விழுந்து அதிலே இருந்து எப்படி வெளியேறுவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான பரலோகத்தின் செய்தி, நமக்கு இரட்சகர் ஒருவர் பிறந்திருக்கிறார். இந்த உலகத்தின் மார்க்கங்கள், இந்த உலகத்தின் தத்துவங்கள், இந்த உலகத்தின் ஞானங்கள் அல்லது உலகத்தின் ஞானிகள் ஒருவரும் தரக்கூடாத ஒரு காரியம். பாவிகளை ரட்சித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற அந்த காரியம், அதற்காக இந்த உலகத்தில் வந்த ஒரே ஒருவர் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. அதை இன்றைய உலகத்தின் மக்கள் எவ்வளவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ரட்சிப்பை தரக்கூடாத அநேகரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். பாவ படுகொலையிலே இருந்து மீட்க முடியாத அநேகரை, இந்த உலகத்தில் இரட்சகர் என்றும் தேவர்கள் என்றும் வந்து கொண்டிருக்கிற அவர்களே
பாவப்படுகொலையிலே விழுந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்மை இங்கு அவர்கள் எடுத்து மீட்க
முடியும்.
இதை பற்றி கர்த்தருடைய பிள்ளைகள் சிந்திக்க வேண்டும். ஒரு இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். இந்த இரட்சகரை பற்றி திருமறை சொல்லும்போது எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்முடைய பாவங்கள் அங்கு பெரிய மேகமோல் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அது ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் சரி, அதை வெண்மையாக்குவேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாவப்படுகிறீர்களே எவ்வளவுதான் விழுந்திருந்தாலும் சரி, தேவனுடைய அந்த விசேஷமான வாக்குத்தத்தை கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை கொடுக்கிறார். நான் அடிக்கடி வாசித்த ஒரு வசனம் சங்கீதம் 4வது சங்கீதத்தில், சங்கீதக்காரன் இந்த பாவத்தை பற்றி பேசும்போது 2வது சங்கீதத்தை வாசிக்கிறேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து பேசும்போது பயங்கரமான குழி, அது எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு ஆழம். கத்ரா இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இரட்சகரின் அந்த பதத்தில் எத்தனை ஏராளமான ஆழமான கருத்துகள் பதிந்திருக்கின்றன. அவைகளை விவரித்து சொல்ல எனக்கு நேரம் இல்லை. என்றாலும் ஒன்றை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகளாக நாம் அந்த பாவத்திலே விழுந்து இருந்தாலும் சரி, நம்முடைய பாவங்கள் எவ்வளவு குடிவாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட பாவிகளையும் ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ள கடவுள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவானவர். ரட்சிக்கக்கூடிய கடவுள் மாத்திரமல்ல, எந்த பாவியும் அவரிடத்திலே வரும்போது அவர் தள்ள மாட்டார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பாவிகள் ஒருவேளை நண்பர்களால் தள்ளப்பட்டு போவார்கள். உலகம் பாவிகளை வெறுத்து தள்ளுகிறது. தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்யும் போது பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை வெறுத்து தள்ளிவிடுகிறார்கள். இந்த பாவத்தை உலகத்தின் மக்கள் பொறுக்க முடிகிறதில்லை. உலகத்தார் தள்ளினாலும் உற்றார் தள்ளினாலும் தாய் தந்தையர்கள் நம்மை தள்ளிவிட்டாலும், எவ்வளவு பெரிய பாவியானாலும் மகனே வா என்று கரம் திறந்து நிற்கிற ஒரு கர்த்தர் ஆற்றி தேற்றி ஆறுதலையும் தேர்தலையும் தந்து உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிற ஒரு வல்லமை உள்ள ஒரு கர்த்தர். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் நாளைக்கு அந்த தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று நான் ஒரு பெரிய பாவி, என்னை ஆண்டவர் விடுவிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடாது. முடியாத ஒரு கடவுள். எத்தனை பாவியானாலும் சரி, பயங்கரமான குளியலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மணியில் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி திரும்ப திரும்ப வலிக்கு விழாதபடி நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்தி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த இரட்சிப்பின் திட்டத்திலே நம்மை நடத்தி கொண்டு போகிறது மாத்திரமல்ல, நமது தேவனை துதிக்கும் திருப்பாட்டை என் வாயிலே கொடுத்து அந்த பாட்டை கேட்டு அநேக பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இரவிலும் பகலிலும் கர்த்தரின் இரட்சித்தார், என்னை மீட்டார், அதை துதிக்கிற அந்த பாடலை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் வாயிலே கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பெரிய இரட்சிப்பு, அவரால் முடியாத ஒரு காரியம் இல்லை. திருமறை விசேஷமாக தன்னுடைய பிள்ளைகள் சொல்கிறது. யூதாவின் புத்தகம் 24வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். யூதா 24 333வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 333, திருப்பி வாசியுங்கள். யூதா 24வது வசனத்திலே வாசிக்கிறேன். பழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும், எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்த போதிலும் நாம் மறுபடியும் வழுக்கி வழுக்கி விழுந்து பாவம் செய்யாதபடி வலுவாதபடி நம்மை காக்கவும் நம்முடைய மகிமையான சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாக நிறுத்தவும். திருமறை அநேக இடங்களிலே சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி, பாவத்தில் விழுந்து கிடந்த பிள்ளைகள், பாவத்திலே உழன்று கொண்ட பிள்ளைகள், பாவப்படுகளிலே ஆழ்ந்து போன பிள்ளைகள், தேவனுடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களும் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் கரையற்றவர்களும் திரையற்றவர்களுமா ஆண்டவர் தேவனுடைய சன்னிதானத்திலே நம்மை நிறுத்தப் போகிற அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். ஆகவே இயேசு என்று அவருக்கு பெயரிடு. நம்மை ரட்சிக்க வந்த அந்த பரம்பொருள் இயேசு எவ்வளவு ஒரு இன்பமான ஒரு நாமம், எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு நாமம், எவ்வளவு ஒரு மகத்துவமான நாமம். இந்த அண்ட சராசரங்களில் எல்லாம் இன்று மாத்திரமல்ல, நாளை மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் அந்த நாமம் இயேசு என்ற நாமம், பாவிகளை ரட்சிக்கிற அந்த நாமம். பாவிகளை ரட்சிக்க மாத்திரம் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார் என்றல்ல, பரலோகத்திற்கு போவதற்கு முன்னே தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே திருமறை அவர் கொடுக்கிற இரண்டாவது அந்த நாமத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 1:23 வசனத்திலே அந்த வசனம் இருக்கிறது. மத்தேயு 1:23, அவள் இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வேதம் கொடுக்கிற இன்னொரு பெயர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியானால் தேவன் என்று சொல்லும்போது அந்த தேவன் நமக்கு என்ன செய்வார் என்பதை ஏசாயா 915 ஏசாயா 9:6 வசனம் ஒரு கிறிஸ்துமஸ் விசேஷமாக கவனிக்கிற ஒரு வசனம். அந்த வசனம் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் அந்த தேவன் நமக்கு என்ன செய்வார் என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு விளக்கமாக சொல்கிறது. அருமையான சகோதரிகள் இதை குறித்து பாடினார்கள். ஆகவே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வசனத்தை உங்கள் முன்பாக வைத்து தியானிக்கும் முன்பாக ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தாத்துமே, உம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய வசனத்துக்காக காத்திருக்கிறோம். அவளோடு காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நீர் பேசும் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே இந்த நாளிலே விசேஷ விதமாக எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆழமாக பேச, ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தை உணர்த்தி பேச கிருபை செய்தவர் சுவாமி. பரலோகத்திலே நாங்கள் வந்து சேரும் அளவு ஆண்டவர் எங்களை நடத்தினார், ஆண்டவர் எங்களை போஷித்தார், ஆண்டவர் எங்களை கிருபியாக ஆட்கொண்டார் என்று ஒரு பெரிய சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க முடியும். இந்த வசனத்தை அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் ஆவியானவர் தாமே, பரலோகத்தின் ஆண்டவர் தாமே எங்களுடைய உள்ளத்திலே பேச வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரவாயில்லை. ஆம். அப்படியானால் இம்மானுவேலாக வந்த இந்த ஆண்டவர், அவரை பற்றி திருமறை என்ன சொல்கிறது பாருங்கள். இதில் விசேஷமான அநேக கருத்துகள் இருக்கின்றன. நமக்கு ஒரு பாலகன் பிறந்த, இயேசு கிறிஸ்துவாகி அந்த பாலகன் இந்த உலகத்திலே பிறந்தார். ஏன் அவர் பிறந்தார் என்றால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், பிதாவாகிய தேவன் அந்த பாலகனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். நமக்கு என்று சொல்லும் போது நாம் ஒவ்வொருவருக்கும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எவ்ரி இண்டிவிஜுவல், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடத்தலாம் சரி, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மகனும் அந்த நமக்கு என்று என்பதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்த, பாலகனாக இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அவர் பாலகனாக பிறந்தார்? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் பிதாவாகிய தேவனாலே. இந்த உலகத்தின் மக்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டார். அப்படி கொடுக்கப்பட்டதுனாலே தான் அவர் இஸ்திரியின் வித்தாக பாலகனாக அவர் பிறந்தார். அவர் ஏன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், எதற்காக பிதாவாகிய தேவன் அவர் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறார்? நம்முடைய கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். எதற்காக அவர் பிறந்தார் என்றால், அவர் கர்த்தத்துவம், கர்த்தத்துவம் என்றால் ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா, கவர்மெண்ட், கவர்மெண்ட் அரசாங்கம், நம்முடைய அரசாங்கம், நம்முடைய ஆளுகை. அந்த ஆளுகை அவர் தோளின் மேல் இருக்கும். இந்த உலகத்தில் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவோ அநேக ஆளுகைகள் இன்றைக்கு இருக்கின்றன. ஒரு குடும்பத்தில் ஒரு தாயும் ஒரு தந்தையும் பிள்ளைகள், அந்த குடும்பத்தை அங்கே ஒரு ஆளுகை அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும், அந்த குடும்பத்தை பராமரிக்க வேண்டும், அந்த குடும்பத்தை தாங்கி ஏந்தி நடத்த வேண்டும். ஆகவே அந்த குடும்பத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பராமரிக்க வேண்டி, அதற்கு என்ன பெயர், த ஃபேமிலி கவர்மெண்ட், குடும்ப கவர்மெண்ட், குடும்ப அரசாங்கம். அப்புறம் நாம் ஒரு பள்ளிக்கூடத்தை வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபால், ஹெட் மாஸ்டர், டீச்சர்ஸ், அங்கிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த பள்ளிக்கூடத்தை பரிபாலிக்க வேண்டும், அந்த பள்ளிக்கூடத்தை காரியங்களை நாம் நன்றாக செய்ய வேண்டும். அது ஸ்கூல் கவர்மெண்ட். சரி, இந்த மாதிரி காஞ்சிபுரம் மாதிரி ஒரு நகரம் இருக்கிறது, அல்லது ஒரு வில்லேஜ் இருக்கிறது, ஒரு கிராமம் இருக்கிறது, அந்த கிராமத்தினுடைய காரியங்களை எல்லாம் கவனிக்க வேண்டும். அது பாதுகாவல் அல்லது பலவிதமான காரியங்கள் அங்கே இருக்கின்றன, அதை கவனிப்பதற்கு ஒரு பஞ்சாயத்து கவர்மெண்ட். ஒரு நகரத்தினுடைய காரியங்களை கவனிப்பதற்கு சிட்டி கவர்மெண்ட், முனிசிபல் கவர்மெண்ட். ஒரு பெரிய நகரத்தினுடைய காரியங்களை கவனிப்பதற்கு கார்பரேஷன், கார்பரேஷன் கவர்மெண்ட். ஒரு தாலுகா, அந்த தாலுகாவை கவனிப்பதற்கு அங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது, தாசில்தார், தாலுகா கவர்மெண்ட் அவர் நடத்துகிறார். ஒரு ஜில்லாவை நடத்துவதற்கு அந்த ஜில்லா கவர்மெண்ட் இருக்கிறது, அது கலெக்டர் அவருடைய கவர்மெண்ட் நடத்துகிறார். சரி, ஒரு ப்ராவின்ஸ், ஒரு மாகாணத்தை தமிழ்நாடு என்று சொல்லும்போது அந்த தமிழ் மாட்டை கவனிப்பதற்கு அங்கு தமிழக கவர்மெண்ட் அங்கே இருக்கிறது. அதே மாதிரி தேசம், இந்தியா தேசத்தை கவனிப்பதற்கு இந்தியா நாட்டினுடைய கவர்மெண்ட் அங்கே இருக்கிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? The government shall be upon his shoulders. கர்த்தத்துவம், கவர்மெண்ட் அவருடைய தோளின் மேலே இருக்கும். அது எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் சரிதான். கடைசியாக பர்சனல் கவர்மெண்ட், நம்மை, நம்முடைய வாழ்க்கையை நாமே நடத்த வேண்டியது இருக்கிறது அல்லவா? என்ன செய்வது, எப்படி செய்வது, இந்த மாதிரியான காரியங்கள், பர்சனல், நம்முடைய சம்பந்தப்பட்ட காரியங்கள், பர்சனல் கவர்மெண்ட், நம்முடைய ஆளுகை, சொந்த ஆளுகை. அப்படியானால் அது பர்சனல் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு வில்லேஜ் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு நகர கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு மாகாண கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு தாலுகா அல்லது ஒரு ஜில்லா அல்லது இப்படிப்பட்ட எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, அந்த கவர்மெண்ட்கள் எல்லாம், அந்த அரசாங்கம் எல்லாம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக பிறந்தார்? பாலகனாக. ஏன் அவர் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டார்? எதற்காக, ஏன் என்ற கேள்விக்கு நம்முடைய கவர்மெண்ட் எல்லாம் அவர் தோளின் மேல் சுமக்க அவர் கொடுக்கப்பட்டார். புரியுதுல்ல? அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், இன்றைக்கு இந்த கவர்மெண்ட்களை எல்லாம் பாருங்க, நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தள்ளாடி கொண்டிருக்கிற கோடானு கோடி மக்கள், நம்முடைய குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் பல்வேறு விதமாக அலைச்சடிப்பட்டு கொண்டிருக்கிற பெற்றோர்கள், ஒரு நகரம் அல்லது ஒரு நாடு அல்லது ஒரு தேசம் அல்லது ஒரு ஜில்லா, ஒரு எதுவானாலும் சரி, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இந்த பாரங்களை சுமந்து, இந்த அரசாங்கத்தை சுமந்து மக்கள் தடுமாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் அரசனாக இருந்து அந்த காலத்திலே ஆண்ட முடியவில்லை என்று சொல்லி இன்றைக்கு அநேக மக்கள் ஒன்றாக கூடி 200 பேர், 400 பேர், 500 பேர் கூடி பார்லிமெண்ட்டிலே உட்கார்ந்து இன்றைக்கு தேசத்தின் பிரச்சனைகளை, நாட்டின் பிரச்சனைகளை இப்படியெல்லாம் தீர்ப்பதற்கு அநேக மூளைகள் ஒன்றாக வைத்து இந்த உலகத்தின் காரியங்களை தீர்த்தாலும் அது தீர்க்க முடியாமல் போய்க் கொண்டிருக்கிறது என்ற நீங்கள் அறிவி. ஆகவே இந்த உலகத்தில் பார்த்தால் எந்த கவர்மெண்ட்டும் சரியில்லை. எந்த கவர்மெண்ட்டையும் மக்கள் தங்களுடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் அந்த கவர்மெண்ட்டை நிர்வாகிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அது நம்முடைய சொந்த கவர்மெண்டாக இருக்கட்டும், குடும்ப கவர்மெண்டாக இருக்கட்டும், தள்ளாடுகிற மக்கள் இன்றைக்கு சொல்ல போனால் தாளம் போட்டுக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த கவர்மெண்ட்டும் இந்த உலகத்தில் சரியில்லை. மக்கள் எந்த கவர்மெண்ட்டையும் சரியாக நடத்த முடிகிறதில்லை. அந்த கவர்மெண்ட் இந்த உலகத்தின் மக்களுடைய துன்பங்களையும் துன்பங்களையும் களைய முடிகிறதில்லை. ஒரு பிரச்சனைகள் போனால் இன்னொரு பிரச்சனைகள், இன்னொரு பிரச்சனை போனால் இன்னும் 10 பிரச்சனைகள். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு விதமான அரசாங்கம், கவர்மெண்ட்கள் எல்லாம் இன்னைக்கு தத்தளித்து தள்ளாடி கொண்டிருக்கும் போது ஆண்டவருக்கு தெரியும், மனிதர்கள் தங்களுடைய அரசாங்கத்தை தங்களுடைய கவர்மெண்ட்களை நடத்த மனிதனுக்கு முடியாது என்பது கடவுளுக்கு தெரியும். பெரிய அறிவினாலும் ஞானத்தினாலும் ஒருவேளை நம்முடைய கடினமான உழைப்பினாலும் நம்முடைய பாரத்தை நம்முடைய கவர்மெண்டை நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வில்லேஜ் நம்முடைய சிட்டி இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அதை எடுத்து விடலாம், அதை சமாளித்து விடலாம் என்று நினைக்கிறோம். மக்கள் நினைப்பதோடு சரி, அதை நாம் சமாளிக்க முடிகிறதா? அதை நாம் சரியான வழியை நடத்த முடிகிறதா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி மனிதனுக்கு இல்லை என்பதை ஆண்டவர் அறிவார். ஆயிரம் பேர் ஒன்றாக கூடினாலும் சரி, அல்லது நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி, இல்ல ஆயிரம் பேர் போதாது என்று 100,000 பேர் ஒன்றாக கூடினாலும் சரி, இந்த உலகத்தின் அரசாங்கங்களை நான் சொன்ன இந்த பல்வேறு விதமான காரியங்களை நடத்துவதற்கு நிர்வகிப்பதற்கு மனிதனுடைய சக்தியோ மனிதனுடைய புத்தியோ முடியாது என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், பரலோகத்திலிருந்து ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஒரு பாலகனாக பிறக்க செய்தார். அவரை நமக்காக கொடுத்த, எதற்காக? இந்த எல்லா கவர்மெண்டையும் அவர் சுமந்த, தம்முடைய தோளிலே சுமந்த. இங்கு உபாகம் என்ற அந்த புத்தகத்தில் ஆண்டவர் ஒரு விசேஷ விதமான ஒரு வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். உபாகம் 1 அதிலே வாசுகிறேன். உபாகம் 223 பக்கம், பழைய ஏற்பாட்டிலே 223 பக்கம், உபாகம் 31 வசனத்தை வாசுகிறேன். உபாகம் 1:31, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தையை தூக்கி தோளின் மேல் வைத்து சுமந்து செல்கிறதை போல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், உங்களை தூக்கி சுமந்தேன். உங்களை என்று சொல்லும்போது 6,000 புருஷர்கள் என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்து புறப்பட்ட போது 600,000 புருஷர்கள், 600,000. ஆனால் பெண்கள் குழந்தைகள் எல்லாவற்றையும் எவ்வளவு பேர் என்று சொல்லும் போது பெரிய வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், 20-25 லட்சம் பேர் இருப்பார்கள். அந்த 25 லட்சம் பேரையும் 40 ஆண்டு காலமாக ஆண்டவர் தன்னுடைய தோளின் மேலே வைத்து சுமந்து வழி நடத்தினார் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தூக்கி அங்கே தோளின் மேலே வைத்து சுமந்து செல்கிறதை போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அதை குறித்துதான் ஆண்டவர் இங்கே பேசுகிறார். நமக்கு ஒரு பாதகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அந்த கர்த்தத்துவத்தை உங்க தோளின் மேல வைக்க பிரயாசப்படாதீங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை குடும்பத்தினுடைய காரியம் தாங்கள் சுமந்து செல்லலாம் என்று நினைக்காதீங்க. அல்லது ஒரு நகரத்தை சார்ந்தவர்கள் அந்த கவுன்சிலர்ஸ் எல்லாம் இந்த நகரத்தினுடைய காரியங்கள் பூரா நாங்கள் சுமந்து தீர்த்து விட முடியும் என்று நினைக்காதீர்கள். இந்த உலகத்தில் எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் பீப்புள் ஃபார் மென் டு சால்வ் த ப்ராப்ளம். நம்முடைய ஞானத்தை கொண்டு, அறிவை கொண்டு, புத்தியை கொண்டு, சக்தியை கொண்டு நம்முடைய கவர்மெண்டை சுமந்து செல்வது முடியாது என்று ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு மக்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் இன்றைக்கு உலகமே அவல நிலைமையில இருக்கிறது. எதுவுமே நடக்க முடியல, எதுவுமே நிர்வாகிக்க முடியல. ஆகவே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த பாரங்கள் எல்லாம் இந்த கவர்மெண்ட் இந்த அரசாங்கத்தை எல்லாம் அவர் தோளின் மேலே வைத்து விடுங்கள். லெட் ஹிம் கேரி அஸ். ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தையை சுமந்து செல்கிறது போல சுமந்து செல்லக்கூடியவர் அவர். நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய நகரத்தை, நம்முடைய நாட்டை, நம்முடைய தேசத்தை, நம்முடைய ஜில்லாக்களை, நம்முடைய மாகாணங்களை, நம்முடைய சொந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் தோளின் மேலே வைத்து விடுங்கள். அவர் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பார், அவர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து செல்வார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை எத்தனை அன்போடு சுமந்து செல்கிறார். அந்த பிள்ளை கீழே விழுந்து விடுமா? அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வருமா? அந்த பிள்ளை போய் சேர்கிற இடத்தில் பத்திரமாக போய் சேருமே? ஒரு தகப்பன் சுமந்து செல்கிறார் அல்லவா, அன்போடும் அக்கறையோடும் கவலையோடும். அந்த பிள்ளையின் மேல் இருக்கிற ஒரு பாசத்தோடும் நேசத்தோடும் அவன் சுமந்து செல்கிறான் அல்லவா. அதே போல ஆண்டவர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எல்லையற்ற பாசத்தோடும் இணையற்ற அன்போடும் தம்முடைய பிள்ளைகளை அவர் தாங்கி தூக்கி சுமந்து செல்வார் என்று திருமறை நமக்கு விசேஷமான ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறது. அப்படி நம்மை தாங்கி சுமந்து செல்லக்கூடிய அந்த ஆண்டவர், அவரை பற்றி 5 நாமங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 5 நாமங்கள். ஆகவே இந்த பொருளுக்கு நான் சொன்னேன், நம் வாழ்வை தாங்கும் 5 தூண்கள்.
இந்த ஐந்து நான் ஒரு கட்டடத்தை எப்படி தூண்கள் தாங்கி நிற்கிறதோ அதே போல நாம் என்ற ஒரு கட்டடத்தை, இண்டிவிஜுவல் கட்டிடம், அது குடும்ப கட்டிடம், அது ஒரு ஜில்லா கட்டிடம் அல்லது ஒரு நகர கட்டிடம், அது அரசாங்க கட்டிடம், எப்படிப்பட்ட கட்டிடமாக இருந்தாலும் ஆண்டவருடைய இந்த ஐந்து நாமங்களும் ஐந்து பெரும் தூண்களாக இருந்து அந்த வீட்டை சுமந்து நிற்கிறது, அந்த வீட்டை தாங்கி நிற்கிறது. ஆகவே அவருடைய நாமம் என்று சொல்லும் போது என்ன, உதாரணமாக ஒரு பள்ளிக்கூடம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது, பள்ளிக்கூடம் என்ற ஒரு நாமம், அந்த பள்ளிக்கூடம் என்ற அந்த பெயர் இல்ல, அங்கே எல்லாமே தொக்கி நிற்கிறது. ஆசிரியர்கள் இருப்பார்கள், பிரின்சிபால் இருப்பார்கள், அங்கு பாடங்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், அங்கு டெஸ்ட் வைப்பார்கள், எல்லாமே அந்த ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. ஒரு கார்பரேஷன், ஒரு முனிசிபாலிட்டி என்று சொன்னால் அந்த பெயரில் எல்லாமே அடங்கியிருக்கிறது, அவர்கள் அந்த அர்த்தங்கள் முழுவதும் அதில் அடங்கியிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், இப்ப நம்ம தான் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு விதமான ஒரு காரணம் இல்லாதபடி தமிழில் ரெண்டு பெயர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்று காரண பெயர், இன்னொன்று இடுகுறி பெயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடுகுறி பெயர்னா அர்த்தமில்லாமல் ஏதோ ஒரு பெயர் வச்சுக்கிறது. எங்க ஊர்ல ஒரு பெண் இருக்கிறாள், அந்த பெண் ரொம்ப அட்ரா பிளாக், ரொம்ப கருப்பு அந்த பெண். அந்த பெண்ணுக்கு பேர் என்ன தெரியுங்களா, சிகைச்சோரி. சரி, எந்த விதமான அர்த்தமும் கிடையாது, புரியுதுங்களா. எங்க ஊர்ல ஒருவர் இருக்கிறார், அவர் ஒரு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார், அவர் ரொம்ப நல்ல செவப்பா இருப்பார் கலர், ஆனா அவர் பேர் என்ன தெரியுங்களா, கருப்பு. நம்ம இடுகுறி பெயர்கள் இதெல்லாம் காரணம் இல்லாம வைக்கிற பெயர்கள். ஆனால் வேதத்துல பார்த்தீங்களானால் இடுகுறி பெயர்கள் இங்க வேதத்துல இல்லை, எல்லாம் காரண பெயர்கள் தான் அங்க இருக்கிறது. ஆபிரகாம் என்று சொன்னால் விசுவாசியின் தகப்பன், ஆதாம் என்று சொன்னால் செம்மனில இருந்து உண்டு பண்ணவன், கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் ஏவாள் என்று சொன்னால் எல்லா ஜனத்துக்கும் தாயானவள், யாக்கோப் என்று சொன்னால் எத்தன், இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனோடு போரிட்டு வெற்றி பெற்றவன், ஜெயம் பெற்றவன் என்று அர்த்தம். இப்படி வேதத்திலே சொல்லப்பட்ட பெயரெல்லாம் காரண பெயர்கள். ஆகவே இன்றைக்கு இங்கே நான் வாசிக்கிற இந்த பெயர்கள் அந்த காரண பெயர்கள். ஆகவே ஆண்டவருக்கு ஐந்து நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இம்மானுவேல் என்ற தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்ன அந்த ஆண்டவருக்கு ஐந்து பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படியானால் அந்த ஐந்து பெயரையும் நம் விசேஷ விதமாக நாம் தியானம் பண்ணத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. நமக்கு ஒரு பாலகன் பிறந்த, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், நம்மை தூக்கி சுமந்து செல்லக்கூடிய அந்த ஆண்டவர், அந்த ஆண்டவருக்கு முதலாவது அதிசயமானவர் என்ற பெயர். அப்படியானால் நம்முடைய பாரங்களை, நம்முடைய கவர்மெண்டை, நம்முடைய ஆளுகையை சுமந்து செல்லக்கூடிய அந்த ஆண்டவர் பெருடைய பெயர் என்னவென்றால் அவர் அதிசயமானவர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு அதிசயம், அவருடைய வாழ்க்கையே ஒரு அதிசயம், அவருடைய மரணம் ஒரு அதிசயம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு அதிசயம். இந்த வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த வேத வசனங்களில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் இந்த உலகம் தரக்கூடாத கருத்துக்கள், அதிசயமானவைகள். அப்படியானால் அதிசயமாக பிறந்த அந்த ஆண்டவர், அதிசயமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆண்டவர், அதிசயமான ஆலோசனைகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆண்டவர், இந்த திருமறையில அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் அதிசயமானவைகள், ஆச்சரியமானவைகள். அப்படியானால் அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய பாரத்தை, என்னுடைய பாரத்தை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிரச்சனைகளை, என்னுடைய பிரச்சனைகளை, அது எதுவாக இருந்தாலும் சரி, தீர்ப்பதற்கு அவர் அதிசயமாக வந்திருக்கிறார் என்று வேதம் அங்கே சொல்கிறது. ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், எப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும், மண்டையை போட்டு உடைத்து கொண்டு வழி தெரியவில்லை என்று சொல்லி நாம் சஞ்சலப்படுகிறேன்னு, அப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையானாலும் சரி, அது எந்த பாரமானாலும் சரி, அந்த பிரச்சனைகளை, அந்த பாரத்தை அவர் அதிசயமாக தீர்ப்பார், அதிசயமாக தீர்ப்பார். நான் கிறிஸ்துவனான போது 16 வயது எனக்கு. அப்படியானால் எங்களுடைய பெற்றோர்கள் பூசாரிகள், பூசாரிகள் வீட்டில் கிறிஸ்துவனுக்கு என்ன வேலை, ஆகவே வீட்டை விட்டு வெளியேறியாகிவிட்டது. அப்படியானால் ஒருவர், நான் ஒரு நண்பருடைய வீட்டிலே தங்கி அங்கு ஒரு 3 மாதம் அவரோடு கூட காட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் ஒரு 30 ரூபாய் மணி ஆர்டர் வந்தது. நீ பற்றி நான் கேள்விப்பட்டேன், ஒரு மிஷினரி, ஆகவே நீ இந்த பணத்தை வைத்துக் கொண்டே நீ பூனாவுக்கு வந்து விட, பூனாவில் எங்களுக்கு ஒரு பெரிய கல்லூரி இருக்கிறது, இன்டர்நேஷனல் கல்லூரி, உலகத்தின் பல பகுதியிலிருந்து மாணவர்கள் மாணவிகள் வந்து படிக்கிறார்கள். அந்த கல்லூரிக்கு நீ வந்துவிடு, உன்னுடைய காரியத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று ராசன் என்று சொல்லப்பட்ட ஒரு துறை ஒரு மிஷினரி கடிதம் எழுதி அந்த 30 ரூபாயை அனுப்பியிருந்தார். நான் அந்த 30 ரூபாயை எடுத்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு போனேன். கோயம்புத்தூர் என்னுடைய சொந்த ஊர், அங்கே தான் நான் படித்தேன். ஆகவே கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் போகும்போது அப்பொழுதெல்லாம் இந்த பெர்த்தெல்லாம் கிடையாது, பழைய ரயில் வண்டி. டிக்கெட் வாங்கினேன், டிக்கெட் வந்து 29 ரூபாய் 50 பைசா. அந்த ரயில் அப்பொழுது பெங்களூர் வழியாக போனது. சரி மீனி, 50 பைசாவே பாக்கெட்டில் எடுத்துக்கொண்டு இந்த டிக்கெட் எடுத்துக்கொண்டு ட்ரெயினில் ஏறினேன். எனக்கு இருந்தது ஒரு சட்டை, ஒரு பேண்ட் தான், ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் இருந்தது. அதோடு வீட்டை விட்டு வெளியேற வேண்டியதாகி போய்விட்டது. அந்த 3 மாதமும் அந்தே தான் என்னுடைய கதையை, என்னுடைய சாட்சியை அநேகர் நீங்கள் கேட்டீர்கள். ஒரு சின்ன சாட்சி உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். இதை சொல்லுவதற்கு சில சமயத்தில் எனக்கு வெட்கமாக இருக்கிறது, என்றாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் முன்பாக எல்லாவற்றையும் அப்படியே நான் சொல்லுகிறேன். அந்த ஒரு சட்டையும் ஒரு பேண்ட்டையும் துவைத்து போட்டுக்கொண்டு அந்த ரயிலே போய் ஏறிக்கொண்டு ஒரு ஜன்னல் பக்கமான சீட்டில் உட்கார்ந்தேன். முன்னாலேயே வந்து அந்த ட்ரெயின் புறப்படுகிற நேரத்தில் எங்கேயோ அந்த பிளாட்ஃபார்மத்தில் ஒரு கூச்சல் கேட்டது, ஒரு பெரிய அடிபுடி சண்டை மாதிரி. உடனே எட்டி பார்த்தேன், அங்கே எல்லாரும் சேர்ந்து ஒருவரை அடிக்க போய் கொண்டிருந்தார்கள். அவர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஆளை பார்ப்பதற்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மனிதன் மாதிரியே தெரியல அந்த ஆளை பார்க்கறது, ஏதோ ஒரு விசித்திரமாக தெரிந்தது. அவர் கையில் ஒரு சூட் கேஸ் இருந்தது. அந்த சூட் கேஸை வைத்துக்கொண்டு ஒருவரை தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார், அவரை காண முடியல. ட்ரெயின் புறப்பட போகிறதே என்ற அவசரத்தில் வேகமாக வந்து கொண்டிருந்தபோது ஒரு பெண், ஒரு கர்ப்பஸ்திரியை இடித்து விட்டார். அந்த பெண் கீழே விழுந்து விட்டது. உடனே மற்றவங்க எல்லாரும் கூடி என்னை இப்படி செய்து விட்டாய் என்று அடிக்கப் போனார்கள். சொன்னார், ஐயா எனக்கு தெரியாது, நான் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிற அவசரத்தில் நான் பார்க்கவில்லை, தயவு செய்து மன்னிங்கிறது. கைகூப்பி அடுத்த மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார். அதுதான் அங்கே சத்தம். அப்படி மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தவர் திடீரென்று என்னை பார்த்தார். வேகமாக இடத்துல ஓடி வந்தார். அவர் என்னை பார்த்து, உங்கள் பேர் இளங்கோவன் தானே? என்னுடைய பெயர் இளங்கோவன். முன்னாலே நான் கிறிஸ்துவனான பிற்பாடு ஏசுதாஸ் என்று பெயர். ஏசுதாஸின் பெயர் தெரியுங்களா உங்களுக்கு? இன்றைக்கு தான் நான் பிறந்தேன், கிறிஸ்துமஸ் அன்றைக்கு. ஆகவே எனக்கு ஏசுதாஸ் என்று பெயர் வைத்தார்கள். சரி, அப்பொழுது அங்கே அந்த இளங்கோவன் நீங்கள் தானே கேட்டார். ஆம், நான் தான். நீங்கள் தான் அந்த பூனா கல்லூரிக்கு அது ஸ்பைசர் காலேஜ் என்று பெயர் போகிறீர்களா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னேன். உங்களை தேடித்தானே நான் வந்தேன் என்று சொன்னார். ட்ரெயின் புறப்பட்டு விட்டது. அந்த ட்ரெயினோடவே ஓடி வந்தார். உங்களை தேடிதான் நான் வந்தேன். ஏன், எதற்காக? அந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியல. உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் யாருன்னு. அப்பொழுது அவர் சொன்னார், உங்களுக்கு என்னை தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை தெரியும். கல்லூரியில் போய் நன்றாக படியுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா என்று. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும்போது ட்ரெயின் வேகமாக புறப்பட்டது. ஓடி அவரால் ஓடி வர முடியலை. திடீரென்று அவர் கையில் இருந்த அந்த சூட்கேஸ் எடுத்து அந்த கதவு வழியாக என்னுடைய மடியிலே போட்டு விட்டார். என்ன என்று பார்ப்பதற்குள்ளாக ட்ரெயின் வேகமாக போய்விட்டது. அவர் அங்கே பிளாட்ஃபார்மில் இருந்து கையாட்டி கொண்டே இருந்தார். யார் இடத்துலேருந்து எதையும் வாங்குகிற வழக்கம் எனக்கு கிடையாது, என்னுடைய குடும்பத்திலையும் கிடையாது. அதனால் இவர் திடீரென்று கொடுத்து போய்விட்டார். திருப்பி அதை கொடுத்து விடலாம் என்று சொன்னால் அவர் இல்லை, என்ன என்று எனக்கு தெரியவில்லை. சரி, அதை அப்படியே வைத்துக்கொண்டு நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். பெங்களூரில் வந்தது ட்ரெயின். பெங்களூரில் வந்தபோது பசித்தது, மத்தியானம் ஆகிவிட்டது, காலையில் ஒன்றும் சாப்பிடவில்லை. அப்பொழுது அங்கே ட்ரெயினில் உட்கார்ந்து எல்லாரும் என்ன செய்தார்கள், அந்த காலத்தில் இந்த கோச்சில் சாப்பாடெல்லாம் கொடுக்குறதில்ல, அவங்கவுங்க கொண்டு வந்தார்கள். பெங்களூரில் ஒரு வாலிபனும் ஒரு வாலிப் பிள்ளையும் ஏறி எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். காலையில் அவங்க பேசின பேச்சிலிருந்து அவங்களும் இந்த ஸ்பைசர் காலேஜுக்கு வர்றாங்கன்னு புரிஞ்சது. நான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். எல்லாரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். நான் வெளியில் போய் அந்த காலையில் அந்த 8 நாவிற்கு ஒரு பன் வாங்கி சாப்பிட்டேன். மத்தியானமாக அங்கே போய் அந்த கதவு பக்கத்தில் போய் நின்றேன். எல்லாரும் சாப்பிட முடிந்த பிற்பாடு வந்து உட்கார்ந்தேன். அப்பொழுது அந்த பெண் என்னை பார்த்து, மன்னித்துக் கொடுங்கள், அந்த ட்ரெயின் புறப்படுவதற்கு முன்னதாக அந்த பையன் தன்னுடைய பெட்டியை தேடினான், சர்டிஃபிகேட்டு அதை மறந்து விட்டு வந்துவிட்டான். அதனால் அவன் என்ன செய்தான், ட்ரெயின் புறப்பட்டு கொண்டிருக்கும்போது சிஸ்டர் நான் போய் சர்டிஃபிகேட்டை விட்டுட்டு வந்துட்டேன், நான் போய் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வர்றேன், அடுத்த டைமில் நான் வந்துடுறேன், நீங்கள் பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி போயிட்டார். அந்த வாலிப பிள்ளை மாத்திரம் உட்கார்ந்துருந்தது. நான் திரும்பி வந்து உட்கார்ந்த உடனே அது என்னை பார்த்து கேட்டது, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டது. நான் பேசாமல் இருந்தேன். மறுபடியும் என்னை கேட்டது, நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்டது. நான் ஒன்றும் பேசலை. அப்புறம் மூணாவது தடவை கேட்டது, அப்படி நான் சொன்னேன் அதை பற்றி பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் காலையிலேருந்து பார்த்துட்ருக்குறேன், காலையில் நாங்கள் வரும்போது நீங்கள் ஒரு பண்ணை வாங்கி சாப்பிட்டீங்க, அதை குடிக்கக்கூட ஒன்றும் வாங்கி சாப்பிடல. அப்புறம் அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தீங்க, உங்களை பார்த்தா பாவமாக இருந்தது, உங்கள் கையில் காசு இல்லை ஒன்றும் இல்லை, அதனால் இப்போ மத்தியானம் சாப்பிட்றதுக்கு இல்லை, நான் கவனிக்க கொண்டு தான் இருக்கிறேன். சரி, நீ சாப்பிடுங்கள்ட்டு சொல்லி ஒரு ரெண்டு பொட்டணத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்தது, பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு. ஒரு பட்டணத்தில் ஆரஞ்சு ஆப்பிள் எல்லாம் இருந்தது, இன்னொரு பட்டணத்தில் சாதம் இருந்தது, ஒரு பக்கம் ரொட்டி இதெல்லாம் இருந்தது. இல்லை இல்லை வேண்டாம் என்று நான் தடுத்தேன். அந்த பெண் என் பக்கத்தில் வந்து உட்காந்து சொல்லிட்டு, என் தம்பி தான் என்னோட வந்தார், அப்போ எங்கள் அம்மா எனக்கும் என் தம்பிக்கும் ஒன்றரை நாள் பிரயாணம் பெங்களூர்லேருந்து பூனாவுக்கு, இந்த ஒன்றரை நாளைக்கு வேண்டிய ஆகாரத்தை கட்டி கொடுத்தார்கள். இதோ என்னுடைய ஆகாரம் இந்த ரெண்டு பண்டில் இருக்கு, அதை எடுத்து சாப்பிட்டேன். என் தம்பியினுடைய ஆகாரம் அங்கே இருக்கிறது. ஒருவேளை கடவுள் உங்களுக்காக இந்த ஆகாரத்தை வைத்திருக்கலாம் அல்லவா, அதனால் நீங்கள் கட்டாயமாக சாப்பிட வேண்டும் சொல்லி என் பக்கத்தில் வந்து கொண்டு பிளேட்டை வைத்து ரொம்ப கம்பல் பண்ணி என்னை சாப்பிட வைத்தது. சாப்பிட வைத்தது மாத்திரமில்லை, அந்த ட்ரெயின் முழுவதும் அங்கே ஆகாரம் இருந்தது. போட்டருக்குள்ளே கூறி டாக்ஸி அங்கே போய் எல்லாவற்றையும் அந்த பெண் பார்த்து கொண்டது. நான் கல்லூரியிலே போய் சேர்ந்தேன். கல்லூரியிலே போய் சேர்ந்து என்னுடைய ரூமுக்கு போன பிற்பாடு என்னுடைய துணிமணிகள் எல்லாம் அழுக்காக போயிருந்தது அந்த பிரயாணத்தில். அப்போது ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட்டை அதை எடுத்து துவைக்க போகும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, அந்த பெட்டியில் என்ன இருந்தது, அவர் கொடுத்தார அந்த பெட்டியை என்ன இருந்தது என்று. அப்பொழுது அந்த பெட்டியை திறந்து பார்த்தேன், அழகான ஒரு வேத புத்தகம் அங்கே மேலே வைக்கப்பட்டிருந்தது. அது கீழே ஒரு நாலு பேண்ட்டு நாலு சட்டை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை எடுத்து நான் அணிந்து பார்த்தபோது எனக்கு சரியாக இருந்தது. இன்றைக்கும் நான் கேட்ட ஒரு கேள்வி, என்னுடைய அளவு அந்த ஆளுக்கு எப்படி தெரிந்தது? கரெக்டாக இருந்தது, பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் அளவெடுத்து தைத்த மாதிரி இருந்தது. அந்த நாலு பேண்ட்டும் அந்த நாலு ஷர்ட்டும் அந்த வருஷத்தில் எனக்கு துணிமணிகளாக உதவின. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய அளவை தெரிந்த அந்த மனிதன் தெரிந்து செய்தாரா? ஒருவேளை ஒரு மனிதனுக்கு என்னுடைய அளவு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும் என்னுடைய அளவு. அந்த மனிதனை நான் அப்புறம் இவ்வளோ இடங்களிலே தேடி பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியவில்லை. அதிசயமான கர்த்தர் நம்முடைய தேவைகளிலும் நம்முடைய குறைவுகளிலும் ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாக நடத்துகிறார் என்பதை நாம் அவரை பின்பற்றி பார்த்தா தான் தெரியும். இங்கே நின்று கொண்டு கர்த்தனுடைய வீட்டிலே என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய வாழ்விலே செய்த ஆயிரக்கணக்கான அதிசயமான காரியங்களை நான் சொல்ல முடியும். இன்றைக்கு நானும் என்னுடைய குடும்பத்தாரும் இருக்கிறோம், வாழ்கிறோம் என்றால் அது அவருடைய மிகுந்த அதிசயமான ஒரு கிருபை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாத வழியிலே ஆச்சரியமான வழியிலே அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பணம் இல்லாத பிரச்சனை எத்தனையோ பேருக்கு இருக்கிறது, வேலை இல்லாத பிரச்சனை எத்தனையோ பேருக்கு இருக்கிறது, திருமணமாகாத பிரச்சனை எத்தனையோ பேருக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகளோடு இன்றைக்கு நாம் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு மெலிந்து போய் நலிந்து போய் தாங்க முடியாத அந்த சுமையை தாங்கி கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்படி தாங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியோடு நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர். அதிசயமாக நம்முடைய காரியங்களை ஆண்டவர் தீர்ப்பார். திருமறையில விசேஷமாக அநேக அத்தியாயங்கள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி எகிப்தில இருந்து வழி நடத்தினார் என்பதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. திரும்ப திரும்ப அந்த யாத்திரை ஆகமத்திலே அந்த புத்தகத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வாசியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏதாவது பிரச்சனைகள் வருமானால் அந்த புத்தகத்தை வாசித்து பாருங்க. யாத்திரை ஆகமம் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து ஒரு 25 அதிகாரம் வரைக்கும் திரும்ப திரும்ப வாசிங்க. 25 லட்சம் பேர் எகிப்தில இருந்து புறப்பட்டார்கள். யார் அவர்கள்? அடிமைகளாக இருந்தவர்கள். சொத்து சொதம் இருந்ததா? அந்த பிரயாணத்திற்கு அவர்களுக்கு பணம் இருந்ததா? அந்த பிரயாணத்துக்கு அவர்களுக்கு துணிமணி இருந்ததா? என்ன இருந்தது அந்த பிரயாணத்திற்கு? அவர்கள் வெளியிலே வந்து சற்று சிறு ஆகாரங்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது. சீக்கிரமாக ஆடு மாடுகளோடு வந்தார்கள், குதிரைகளோடு வந்தார்கள். தங்களுக்கு என்ன இருந்ததோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. தகர பெட்டி, சட்டி பெட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. 25 லட்சம் பேர் நடந்து வருகிறார்கள். வனாந்தரம் என்றால் அப்படிப்பட்ட வனாந்தரம், வெயிலுடைய கொடுமை தாங்க முடியாது. ஜனங்களுக்கு செருப்பு இல்லை. கத்திரிக்குள் பிரியமானவர்ல, ஆண்டவர் இங்கே வேதம் சொல்கிறது, மேகத்தை ஆண்டவர் அவர்களுக்கு குடையாக விரித்தார். 25 லட்சம் பேருக்கு ஒரு குடை, அது மேகம் என்ற குடை. அந்த மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த பயங்கரமான உஷ்ணம் அவர்களை தாக்கவில்லை. நிழலிலே நடந்த மாதிரி அந்த பிள்ளைகள் நடந்தார்கள். நம்முடைய வாழ்க்கை நிழலிலே இருக்கிற வாழ்க்கையாக இருக்கும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் இருப்போம். இன்றைக்கு அந்த வாழ்க்கை நம்மை தகைக்கிறது. அந்த வாழ்க்கையினுடைய உஷ்ணத்தை நம்ம பொறுக்க முடியல. இன்றைக்கு அந்த வாழ்க்கை நமக்கு கொதிக்கிற ஒரு எண்ணெயை போல இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிழல்கடியில இருக்கிற ஒரு வாழ்க்கை மாதிரி ஆகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிழலை கொடுத்த அந்த மேக ஸ்தம்பம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு 40 வருடம் அவர்கள் குடையாக விரிந்து நின்றது. அந்த பயங்கரமான உஷ்ணம் வெயில்ல அவர்கள் நடந்த போது குடையாக விரித்தது. ராவிலே அந்த பயங்கரமான வனாந்தரத்திலே இருள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒருவர் இருவர் பார்க்க முடியாத காரிருள். ஆண்டவர் அக்னி ஸ்தம்பமாக நின்றார். அந்த பாளையம் முழுவதும், இஸ்ரவேல் பாளையம் முழுவதும் பிரம்மாண்டமான வெளிச்சம். வெளிச்சத்திலே அவர்கள் படுத்தார்கள், வெளிச்சத்திலே அவர்கள் தூங்கினார்கள். அந்த பிரம்மாண்டமான வெளிச்சம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த சுற்றிலும் ஏராளமான பூச்சிகள், பாம்புகள், பூரான்கள், இப்படிப்பட்டவைகள், தேள், இந்த மாதிரிவைகள், அவைகள் ஒன்றும் வராதபடி அந்த வெளிச்சம் அவர்களை பாதுகாத்தது என்று திருமறை நமக்கு சொல்கிறது. அந்த ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லை. ஆண்டவர் பானத்திலே இருந்து ஆகாரத்தை கொடுத்த, வானத்தின் பலகனிகளை திறந்து ஆகாரத்தை கொடுத்த. யாத்திரையாகமம் 16 அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க. ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படும் போது அந்த வசனத்தை வாசிங்க, அந்த அதிகாரத்தை வாசிங்க. திருமறை அநேக இடங்களில் என்ன சொல்கிறது? தேவ தூதருடைய அப்பத்தை சாப்பிட்டார்கள். அப்படியானால் அந்த 20 லட்சம் பேருக்கும் அன்றென்று தேவ தூதர்கள் அவருடைய கிச்சனில் அந்த இரவு முழுவதும் அவர்கள் பாடுபட்டு தயாரித்து காலையிலே வானத்திலிருந்து அவர்களுக்கு போட்டார்கள். வானத்தின் தானியத்தை புசித்தார்கள் என்று இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்திலே விளைந்த தானியம், வானம் என்றால் ஆகாயம் அல்ல, பரமண்டலத்தில் அது ஒரு பெரிய உலகம் என்று உங்களுக்கு சொன்னேன். அந்த தானியத்தை அவர்கள் ஆகாரமாக செய்து இங்கே மக்களுக்கு போட்டார்கள். 40 வருஷம் 25 லட்சம் ஜனங்களை ஆண்டவர் போஷித்த. இன்னொன்று சொல்ல நான் விரும்புகிறேன், அந்த ஆகாரம் ருசியாக இருந்தது மாத்திரமல்ல, அந்த ஆகாரத்தை புசித்த அந்த 25 லட்சம் பேரும் அந்த 40 வருஷம் ஒரு விதமான நோய் நொடி இல்லை, எந்த விதமான பலவீனம் இல்லை. திருமறை சொல்லுகிறது, அந்த 25 பேர்களுக்குள்ள ஒருவனும் பலவீனன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஆகாரம், அப்படிப்பட்ட ஆகாரம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதிசயமாக ஆண்டவர் அந்த மக்களுக்கு கொடுத்த அந்த ஆகாரம் வாரத்திலே இருந்து இறங்கி வந்தது. அவர்கள் போய் அதை கலெக்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். சரி, சமயத்தில் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அவர்கள் கொஞ்சம் எல்லாம் வெஜிடேரியன் இல்லை, நான் வெஜிடேரியன் அவங்கெல்லாம். சரி, அங்கே என்ன செய்தாங்க, அந்த பெரிய பானையில் போட்டு இறைச்சியை போட்டு வெங்காயத்தை போட்டு சாப்பிட்டார்கள். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்தபோது எகிப்தியும் அந்த இறைச்சி பானையையும் வெங்காயத்தையும் அதிகமாக நினைத்தார்கள். நம்ம பெரியார் இப்போ பெரியார் இந்த உலகத்திலே தோன்றி அடிக்கடி பெரியார் வாயிலிருந்து வருகிற ஒரு வசனம் என்னென்னா வெங்காயம். அந்த வெங்காயம் என்ற வசனத்தையெல்லாம் நான் அப்பொழுது அந்த டிஎம்கே அந்த இதில் இருந்தேன். வெங்காயம் என்று வசனம் வரும்போது எனக்கு இந்த வேத வாசித்த போது தான் புரிந்தது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட வெங்காயம் வெங்காயம்னு தான் அழுதாங்க, அங்கே முறுமுறுத்தார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் காடைகளை வீச பண்ணினார். இதெல்லாம் எனக்கு வேதத்திலே வாசிப்பதற்கு நேரம் இல்லை. காடைகளை வீச பண்ணினார். நீங்கள் அந்த 16, 17, 18, 20 யாத்திரையாகமத்தை வீட்டில் போய் வாசிப்பாருங்க. அந்த காற்று அந்த காடைகளை ஏராளமாக கொண்டு வந்தது. அந்த காடைகளை யாராவது கையில பிடிக்க முடியுமா? அது கையிலே அப்படி பிடிக்கிற அளவுக்கு வந்து அப்படியே விழுந்தது. அதை சாப்பிட்டார்கள் என்று திருமறை அங்கே சொல்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உணவு பற்றாக்குறை தானே இன்றைக்கு அதிகமாக நம்முடைய வீடுகளிலே. ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய உணவை ஏராளமாக கொடுத்தார், தாராளமாக கொடுத்தார். அவர்கள் சம்பாதித்து வாங்கல, அவர்கள் சேர்த்து வைத்த பொருள்களினாலே அதை வாங்கல. இன்றைக்கு மக்களுடைய எண்ணம் எல்லாம் என்னவென்றால், இப்பொழுது வயிறு நிரம்ப வேண்டும், இனியும் வயிறு நிரம்ப வேண்டும், பேங்க்ல போடு, அதிலே போடு, அதில் சொத்து வாங்கு, சுகத்தை வாங்கு, நாம் சாப்பிட வேண்டுமே, பிள்ளைகள் சாப்பிட வேண்டுமே. அப்படிப்பட்டதல்ல. அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்த நாம் ஜெபத்திலே வாசிக்கிறோம், அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். நிச்சயமாக அந்த வானம் அவர்களுக்கு திறந்தே இருந்தது. அந்த ஓய்வு நாளில் மாத்திரம் அந்த வானம் அடைபட்டது. அந்த வெள்ளிக்கிழமை என்று அவர்கள் ரெண்ட தனியாக நம்ம வீட்டில் ஐந்து பேர் இருக்கிறோம், ஆறு பேர் இருக்கிறோம். இப்போ ஃபேமிலி பிளானிங் எல்லாம் இருக்குது. ஒரு ஐந்து பேர், ஆறு பேர், பத்து பேர் இருக்கிற குடும்பத்தை அவர் போஷிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு, இப்படி இப்படி நடந்தது என்று எழுதி கொடுத்துருக்காரு. நாம் விசுவாசிக்கும்படிதானே, அந்த வசனங்களை நாம் நம்பும்படிதானே, நம்பி அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி கூப்பிடும்படிதானே எழுதி வைத்திருக்கிறார். 25 லட்சம் பேரை 40 வருஷ காலமாக போஷித்த கடவுள், இன்றைக்கு 5 பேர், 10 பேர், 20 பேர் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், இப்படி ஒரு சிறு குடும்பத்தை ஆண்டவர் போஷிக்க முடியாது என்றா நினைக்கிறீர்கள்? அப்படிப்பட்ட கடவுளா நமக்கு கொடுக்கிறார். நமக்கு ஒரு தோழகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்தும் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமாக தம்முடைய பிள்ளைகளை போஷித்த இன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆப்பிரிக்க நாட்டில சில வருஷத்துக்கு முன்னதாக நடந்த ஒரு சம்பவம், இது ஒரு கதை இல்லை. பெரும் பஞ்சம் ஒரு இடத்துல ஏற்பட்டது. அந்த பஞ்சத்திலே திக்கி தேவனுடைய பிள்ளைகள் அங்கு தவித்தார்கள். அப்பொழுது அந்த பஞ்சம் மிக கொடிதாக இருந்தபடி நான் ஆகாரம் இல்லாமல் போயிட்டு தேவாலயத்திலே கூடி அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஆண்டவரை துதித்து பாடி, தகப்பனே, அன்றைக்கு நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்தை திறந்த தகப்பனே, இன்றைக்கும் அந்த வானத்தை திறந்து அவர்களை கொடுத்த அந்த மன்னாவை கொடுங்கள் என்று அவர்கள் கேட்டபோது, அந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த அதே மன்னா அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சாட்சியாக எல்லா இடத்திலும் அதை எழுதினார்கள். அதை வாசித்த போது ஆண்டவர் அன்றைக்கு மாத்திரம்தான், கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயாவின் புத்தகம் 4 அதிகாரத்திலே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை கொடுத்து சொல்கிறார். 810 பக்கம் பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 810, ஏசாயா 4 அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன், 5வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சதுகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எறியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையான நேற்றின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கு நெருப்பு தூணாகவும் அங்கு மேகத்தை தூணாகவும் விரித்த அந்த கடவுள் இன்றைக்கும் ஒவ்வொரு மக்களுடைய வீடுகளிலும் அதை செய்வார். சதியின் மேலும் வீடுகளின் மேலும் அந்த அக்னி ஸ்தம்பமும் அந்த மேகஸ்தம்பமும் இருக்கும் என்ற ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொடுக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மீகா எழுதின புத்தகத்துல 7வது அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கு ஆண்டவர் இன்னொரு விசேஷமான ஒரு வாக்கு தத்தத்தை என்று கொடுக்கிறார். மீகா 7:15 வாசிக்கிறேன். 1080வது பக்கம் 1080வது பக்கம் பழைய பாட்டிலே 15, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளே நடந்ததைப் போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் சொல்கிறார், எகிப்து தேசத்திலே இருந்து அந்த ஜனங்கள் புறப்பட்ட போது அதிசயங்களை செய்து கர்த்தர் அதே அதிசயங்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்வேன் என்று வாக்கு தத்தம் கொடுக்கிறார். இந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் குறித்து வச்சிருப்பீங்க. அங்கு மீகா 7:15 அதையெல்லாம் உங்களுடைய வீட்டில் எழுதி போடுங்க. ஆண்டவர் அந்த அதிசயங்களை இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக நிச்சயமாக செய்வார் என்று நம்புங்க. அவரிடத்துல கேளுங்க, முழங்கால் படிக்கிட்டு அவர் செய்வாரா இல்லையா என்று பாருங்க. 20 லட்சம் ஜனங்களை போச்சுங்க. இன்னைக்கு ஆகாரம் தானே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அது நமக்கு பிரச்சனையாக இருக்க வேண்டாமே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. அது நமக்கு ஒரு நாளும் பிரச்சனையாக இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 261வது பக்கம் திருப்பிக் கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 261ல் உபாகம் 21வது அதிகாரத்தில் வாசிங்கள். இன்றைக்கு மக்களுக்கு உடை பிரச்சனை,
கிறிஸ்துமஸ் ஆனது அநேகருடைய வீட்டில் உடை இல்லை, அநேக வீட்டில் துணி இல்லை, உடை பிரச்சனை ஏராளமாக இருக்கிறது உலகத்தில். உபாகமும் 29:5 வாசிக்கிறேன். உபாகமும் 29:9. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் கால் இருந்த பாதரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை. அப்படியானால் அவர்கள் போட்ட அந்த துணி, என்னை போல ஒரு சட்டை ஒரு பேண்டா இருந்தாலும் சரி, அது கிழிந்து போகவில்லை என்று ஆண்டவர் சொல்லலை, அது பழமையாக போகவும் இல்லை. அவர்கள் போட்ட செருப்பு அது கிழிந்து போகல, பழமையாக போகல. 40 வருஷம் உழைக்கிற செருப்பு எங்கேயாவது இருக்குதுங்களா? எவ்வளோ படம் போட்டுருவாங்கனாலும் 1 வருஷம் 6 மாசம் தான் வேலை செய்யுது. ஆனால் இவர்கள் போட்ட செருப்பு 40 வருஷம் பழையதாக இல்லை, புதிதாகவே இருந்தது. அது எவ்வளவு ஒரு ஆச்சரியம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற ஒரு விசேஷமான ஒரு காரியம். புதிதாகவே இருந்தது. நான் 1970 சிங்கப்பூருக்கு போனேன். அப்பொழுது என்னுடைய மனைவிக்கு 3 புடவை எடுத்தேன், எனக்கு 3 ஷர்ட்டு 3 பேண்ட் எடுத்தேன். அந்த பேண்டி அந்த ஷர்ட்டையும் தான் நான் இங்கே போட்டு வர்றது, கருப்பு பேண்ட்டும் வெள்ளை ஷர்ட்டு. இன்றைக்கி அந்த கருப்பு பேண்டை போட்டு வரல. 1970 எடுத்தது. அந்த ஸ்டிச்சிங் பார்த்தா அது உங்களுக்கு தெரியும். இன்னும் அது புதிய மாதிரியே இருக்கிறது. இந்த சட்டையை போட்டு வந்திருக்கிறேன், புரியுதுங்க? அது ஆண்டவர் அன்றைக்கு தான் அது செய்தாரா, இன்றைக்கு செய்ய மாட்டாரா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு அந்த தீர்க்கதரிசி நெகேமியா தீர்க்கதரிசி அதை குறித்து பேசுகிறார். 615 பக்கம், பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 615, நெகேமியா 9 நான் வாசிக்கிறேன். நெகேமியா 9:21. நெகேமியா 9:21, இப்படி 40 வருஷ காலமாக வனாந்தரத்தில் அவருக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தேன். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. பாருங்க, ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த 20 லட்சம் பேருக்கும் ஒரு விதமான குறைவும் இல்லை. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். இதுதான் ஆண்டவருடைய வழி நடத்துதல். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொன்னார், நான் ஜீவன் உண்டாயிருக்கவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் 10:10. பரிபூர்ணமான ஜீவன், நிறைந்த ஒரு வாழ்வு, வளமையான ஒரு வாழ்வு, குறைவற்ற ஒரு வாழ்வு, எதுவுமே குறையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்வு, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வனாந்தரத்தில் கர்த்தருக்குள் பிரியமானவர்கள். சாப்பாடு கிடைக்காத இடம், தண்ணீர் கிடைக்காத இடம், கண்மலையில இருந்து தண்ணீர் வந்தது வேதத்தில் வாசிக்கிறோம். அது அவர்கள் எங்கெங்கு போனார்களோ அங்கெல்லாம் நதியாக அவர்களை பின்பற்றியே ஓடுகிறது, நதிகள் பின்பற்றி போகிறது. என்ன ஆச்சரியம்! இன்னைக்கு கங்கை நதி, காவேரி நதி எல்லாம் இன்றைக்கு நம்ம எங்கே போகிறோமோ அங்கேயெல்லாம் பின்பற்றி வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அப்படி தான் ஆண்டவர் கர்த்தருக்குள் பிரியமானவர்ல. இந்த உலகத்தில் சூரிய சந்திரன்கள் நட்சத்திரங்கள், இந்த மரம் செடி கொடி மலை நான் நதி எல்லாம் மக்களுக்காக படைக்கப்பட்டது, நமக்காக படைக்கப்பட்டது, நம்முடைய நமக்கு சேவை செய்வதற்கு தான் அது படைக்கப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு வந்தார். அது நதியாக ஓடி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே போனார்களோ அங்கேயெல்லாம் அந்த நதி போயிட்டு தேயத்தில் வாசிக்கிறோம். எத்தனை ஆச்சரியமாக ஆண்டவர் நடத்தினார் கர்த்தருக்குள் பிரியமானவர்ல. அதே ஆச்சரிய விதமாக இன்றைக்கு நடத்துவார் அன்புள்ள கர்த்தருக்குள் பிரியமானவர்ல. அதே ஆச்சரியமாக இன்றைக்கு நடத்துவார். பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அது எங்கு வாசிக்கிறோம் என்று சொன்னால், 118 புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 118 நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். 118 லூக்கா 22:35 வாசிக்கிறேன். லூக்கா 22:35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது, ஆண்டவர் ஊழியத்துக்கு அந்த சீஷர்களை அனுப்பின போது, 70 பேரையும் சீஷர்களை அனுப்பின போது, நீங்கள் சாமான பையை எடுத்துகிட்டு போகாதீங்க, பணப்பையாவது எடுத்துகிட்டு போகாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான இல்லை, வேலையால் கூலிக்கு பாத்திருவானா இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பின போது கேட்கிறார். பாருங்க, 3.5 வருஷம் அவர்கள் ஊழியர் செய்த பிற்பாடு ஆண்டவர் அவரிடத்தில் கேட்கிறார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான பையும் பாதரட்சிகளையும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவிருந்ததா என்ற குறைவிருந்ததான்னு கேட்கிறாரு. 3 வருஷம் அந்த சீஷர்களும் 70 பேரும் 70 எல்டர்ஸ் ஊழியர் செய்த பிற்பாடு அன்னைக்கு கேட்கிறார், ஏதாவது உங்களுக்கு குறைவிருந்ததா? அவர்கள் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை என்றார். பார்த்தீர்களா, எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு காட்சி. ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார், அதே போலதான் சீஷர்களை நடத்தினார், இன்றைக்கு நம்மையும் நடத்துவார். நம்முடைய வாக்கில நம்முடைய ஜீவியத்தில என்ன குறை? கர்த்தருக்குள் பிரியமானவர் இல்லை, அவருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைவில்லாமல் அவர் நடத்துவார். அப்படிப்பட்ட அதிசயமான கடவுள் நம்முடைய கடவுள். நம்முடைய பாரத்தை சுமப்பதற்காக கொடுக்கப்பட்ட கடவுள். நம்முடைய வீட்டை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய நாட்டை, நம்முடைய சமுதாயங்களை சுமந்து தோளின் மேலே வைத்து சுமந்து செல்லக்கூடிய அந்த கடவுள் ஒன்றும் குறைவில்லாமல் தம்முடைய பிள்ளைகளை அதிசயமாக ஆச்சரியமாக நடத்துவார் என்று வேதம் நமக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்கிறது. 271 பக்கம் பழைய பாட்டின் புத்தகம் 271 பக்கத்தில் அங்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியம் நம்முடைய ஜீவிதத்தில் நடக்க வேண்டும் என்றார். யோசுவா 3:5 வாசிங்கள். யோசுவா 3:5 சொல்கிறார், யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது அவருடைய வசனங்களையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷமான அற்புதங்களை அவர் செய்கிறார். அவருடைய அற்புதங்கள் ஆச்சரியமானவர்கள். அவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். நம்முடைய பாரத்தை சுமக்கும்படி கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டவர் அதிசயமானவர். சொல்லிக்கொண்டே போகலாம் கர்த்தருக்குள் பிரியமானவர்கள். இந்த அதிசயமான கடவுள் என்பதை பற்றி எத்தனை 1000 பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு காரியத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியில் வைத்திருக்கிறார். ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். 25 லட்சம் பேர்களை 40 வருஷம் வனாந்தரத்தில், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரம் ஐயா. கர்த்தர்கள் பிரியமானவர்களே, இந்த வனாந்தரமான உலகத்திலே நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பரலோகத்தான் நமக்கு சொந்த இடம். அந்த இடத்திற்கு போகிற வரைக்கும் இந்த உலகத்தில் வனாந்தரத்திலே நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வனாந்தரமான வாழ்க்கையிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போலவே உங்களையும் அதிசயமாக நடத்துவார். வானத்தை பிளந்து ஆகாரத்தை தருவார், அங்கு மேகத்தை நிழலாக விரிப்பார், அங்கே நமக்கு வெளிச்சத்தை இரவிலே நமக்கு தருவார், நம்முடைய கால்களை பாதுகாத்தார், நம்முடைய உடம்புகளை நமக்கு கொடுப்பார், நம்முடைய உணவை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோளின் மேல் வைத்து சுமந்து செல்கிறது போல நம்மை சுமந்து செல்வார். ஆச்சரியமான கடவுள் இல்லையாவர். அந்த ஆச்சரியமான கடவுளை நாம் இன்றைக்கும் தொழுத உண்டுவோம். அந்த ஆண்டவருக்கு நாம் அடிபணிவோம். அந்த ஆண்டவருக்கு நாம் அடிமைகளாக இருப்போம். என்றென்றைக்கும் ஆச்சரியமாக நடத்தக்கூடிய கடவுள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்த, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் ஆலோசனை கர்த்தா. இரண்டாவதாக அவருக்கு என்ன பெயர்? ஆலோசனை கர்த்தா. இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தின் மக்களுக்கு ஆலோசனை அதிகம் தேவைப்படுகிறது. பிள்ளைகள் கல்லூரி போகும்போது என்ன எடுத்து படித்தது? கணக்கு எடுத்து படிப்பதா, கெமிஸ்ட்ரி எடுத்து படிப்பதா, இது எடுத்து படிப்பதா, அது எடுத்து படிப்பதா? சரி, அங்கே உள்ளவன் அங்கே காட்டுக்கு போகும்போது என்ன செய்வது? ராகி விதைப்பதா, கோதுமை விதைப்பதா, சோளம் விதைப்பதா, அல்லது நெல் போடுவதா, கரும்பு வைப்பதா? ஆலோசனை தேவைப்படுகிறது. ஒரு வியாதி வந்துட்டால் எந்த டாக்டர்கிட்ட போகலாம்? ஆலோசனை தேவைப்படுகிறது. திருமணமானால் எந்த மாப்பிள்ளை கொடுக்கலாம், எந்த பெண்ணுக்கு கொடுக்கலாம்? ஒரு ஆலோசனை தேவைப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கோணத்திலும் நமக்கு ஆலோசனைகள் ஏராளமாக தேவைப்படுகிறது. அந்த ஆலோசனைக்கு நாம் எங்கே போகிறோம்? மாமா இடத்துல போகிறோம், அத்தை இடத்துல போகிறோம், பெரியவங்க இடத்துல போகிறோம், அதிகாரிகள் இடத்துல போகிறோம். புரியுதுங்களா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாங்கன்னா, அவர்கள் எங்கே போனார்கள் தெரியுங்களா? ஆலோசனைக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 1052 பக்கம் பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 1052, ஓசியா 4:12 வாசிக்கிறேன். ஓசியா 4:12, என் ஜனங்கள் கட்டையின் இடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள். ஒரு கட்டை, 2-3 இருக்கு, அதை அப்படி போட்டதுன்னா அதில் இருந்து அவர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். இப்படி ஆறுடம் கணிக்கிறது, இந்த மாதிரி ஜாதகம் கணிக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களை செய்து மனிதரிடத்துல கர்த்தருக்குள் பிரியமானவர்ல உலகத்தினாரிடத்துல அல்லது புஸ்தகங்களை படித்து ஆலோசனைகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்ல நமக்காக கொடுக்கப்பட்ட, நமக்காக பிறந்த அந்த ஆண்டவர் ஆலோசனை கர்த்தா. ஆலோசனைக்கு ஊற்றும் இருப்பிடமானவர். இந்த அண்ட சராசரத்தின் ஆலோசனைகளெல்லாம் அவரிடத்திலே இருந்து வந்தன. வானங்களை படைத்த அனாதி தீர்மானத்தின்படி, அனாதி கவுன்சில், பூமியை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார், மலைகளை படைத்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலோசனையிலே ஆண்டவர் இவைகளை எல்லாவற்றையும் படைத்தார்.
அப்படியானால் இன்றைக்கு என்ன குறை இருக்கிறது? எல்லாமே அது அதனுடைய காரியத்தை செய்து கொண்டு போகிறது, எல்லாமே நிலைத்து நிற்கிறது, எதுவுமே கெட்டு போகவில்லை, எதுவுமே அழிந்து போகவில்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் மலைகளைப் போல நிரந்தரமாக, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த உலகத்தில் பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றார். அசையாதபடி மலைகளைப் போல நாம் வாழ வேண்டும் என்றால் இறைவனிடத்திலே ஏராளமான ஆலோசனைகள் இருக்கின்றன. இந்த புத்தகம் முழுவதும் அவருடைய ஆலோசனைகள். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு இந்த வேத புத்தகத்தில் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் என்றென்றைக்கு நிற்கும் என்று சங்கீதம் 33:11 நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஆலோசனைகள் என்றைக்கு நிற்கும்? 918 வாசிக்கிறோம். 918 அங்கு எரேமியா தீர்க்கனுடைய புத்தகம் 32 எரேமியா 19:19 ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தின வாசிக்கும். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர், அவரை போல யாருக்கும் யாரும் யோசனை கொடுக்க முடியாது கர்த்தருக்குள் பிரியமானவர்கள். ஏன், பலவிதமான பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு நாம் தடுமாறி கொண்டு திண்டாடி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்காக பிறந்த, நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த பாலகரிடத்திலே கொண்டு போய் வையுங்கள். அவர் யோசனையிலே பெரியவர், அவர் யோசனைகள் என்றென்றைக்கும் நிற்கக்கூடிய அந்த யோசனைகள், அந்த யோசனைகளை உங்களையும் என்னையும் பெரியவர்களாக்கும், நம்முடைய வாழ்வை அசையாதபடி செய்யும். மறுபடியும் ஏசாயா தீர்க்கனுடைய புத்தகம் 832 ஏசாயா தீர்க்கனுடைய புத்தகத்திலே திரும்ப ஏசாயா தீர்க்கதரிசியின் வசனத்தை சொல்கிறதை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 28:28 ஆண்டவர் இதை பற்றி பேசுகிறார். 29 பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 832 இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிற்று, அவர் ஆலோசனைகள் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர், ஆச்சரியமான அவருடைய ஆலோசனைகள். பேதுரு உங்களுக்கு தெரியும் அந்த கதை, ராத்திரி பூரா மீன் பிடித்தார், மீன் கிடைக்கல. அப்ப காலையில் ஆண்டவர் அவனை பார்த்து சேனையுடைய வலை இந்த பக்கமா போடு, லூக்கா 5 வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு யோசித்தார், இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தச்சு நல்லதா, மரத்தில் தச்சு வேலை செய்யறதுக்கு தான் அவருக்கு தெரியுமா, ஒழிய மீன் பிடிக்கிற வேலையில் அவருக்கு என்ன தெரியும்? நான் மீன் பிடிப்பவனாக இருக்கிறேன், எத்தனையோ வருஷம் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு, இந்த மீன் இங்கே வரும், இத்தனை இந்த மணி நேரத்தில் வரும்னு எனக்கு எல்லாம் தெரியும். என்னுடைய யோசனை எல்லாம் வைத்து நான் மீன் பிடித்தேன், எனக்கே கிட்டல. இவர் மர வேலை செய்கிற ஒரு தச்சன், இவருக்கு என்ன மீனை பிடிக்கிறத பற்றி தெரியும்னு யோசித்திருப்பார். இருந்தாலும் பேதருக்கு இருந்த ஒரு நல்ல வழக்கு என்னென்னா, சில சமயத்தில் ஆண்டருடைய யோசனைகள் எல்லாம் அவனுக்கு புரியாது, இது என்ன பைத்தியகாரமான யோசனைன்னு தோணும். இருந்தாலும் ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீர்கள் செய்கிற அவர் போட்டார். ஏராளமான மீன்கள். கர்த்தர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களுக்கு சில சமயத்தில் தேவனுடைய ஆலோசனைகள் ஒன்றும் இல்லாமல் தெரியலாம். பரிசுத்த ஓய்வுனாலே 7 சனிக்கிழமை கை கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அது நமக்கு நஷ்டமா தெரியல எல்லாமே. அது ஆண்டவருடைய ஆலோசனை, அதை செய்து பாருங்க, ஆண்டவர் நடத்துவாரா, ஆண்டவர் ஏராளமாக நமக்கு செய்வாரா. ஒரு யங் மேன் ஒருத்தர் வந்தாரு, நான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு வந்தாரு. ஆண்டவர் சொன்னாரு, கற்பனைகளை கைக்கொள். மத்தேயு 19 அதை வாசிக்கிறோம். சரி, கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே, சிறுவயது முதல் கற்பனையை கை கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உனக்குள்ள எல்லாவற்றையும் நீ விட்டு தரித்திர கொடு, என்னை பின்பற்றி வா. அந்த வாலிபன், ரொம்ப பக்தியுள்ள வாலிபன், பரலோகம் போக வேண்டும் என்று விரும்பின வாலிபன், சொத்தெல்லாம் விட்டுவிடுன்னு சொல்றாரே, அவன் அதிக சொத்துள்ளவன், ஆஸ்தியுள்ளவனாக இருந்தபடியார். அந்த ஆண்டருடைய யோசனையை கேட்டு அதன்படி செய்யலாம். ஜோசிபியஸ் என்ற சரித்திர ஆசிரியன் அவனை பற்றி சொல்லும்போது, அவன் பெரிய பணக்காரனான, அந்த இயேசுலே பட்டணத்திலேயே அவனை போவால் ஒரு பெரிய பணக்காரன் இல்லை. அவன் வயது 40-45 ஆயிற்று. திடீரென்று அந்த எருசலேம் ரோம சேனைகளால் சுட்டப்பட்டது, சூழப்பட்டது. அந்த ரோம சேனைகள் அந்த பட்டணத்தை இடித்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இடித்து போட்டார்கள். அந்த வாலிபனுடைய சொத்து அனைத்தும் நெருப்புக்கரையாகப்பட்டது. அவனும் மரித்து போனான். ஆண்டவருக்கு தெரிஞ்சதான் சொன்னார், நீ உன் சொத்துக்கள் எல்லாம் விற்றுட்டு பின்பற்றிவான்னு சொன்னார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பத்துல ஒரு பாகத்தை கொடு. இங்க நமக்கே அந்த பத்துல ஒரு பாகம் பத்துல, நமக்கு சம்பளமே பத்துல. பிச்சை எடுத்தானா பெருமாள் அகப்பிடுங்கனானா அனுமானங்கிற மாதிரி ஆண்டவர் நமக்கே போதிலே இந்த பணம், இதுல வேற பத்துல ஒரு பாகத்தை கேட்கிறாரே. ஆண்டவருடைய ஆலோசனை, கர்த்தர்கள் பிரியமானவர்களே, அந்த ஆலோசனை ஒருவேளை நமக்கு பாதகமாக தெரிந்தாலும், இது என்ன இப்படி பைத்தியகாரமானதான ஆலோசனை என்று தெரிந்தாலும், அந்த ஆண்டவருடைய ஆலோசனையின் படி நட. அப்படி நீ நடக்கும்போது கர்த்தர்கள் பிரியமானவர்களே, அதுகளுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். ஒருவேளை சம்பளம் போகும், அது போகும், இது போகும் என்று ஓய்வு நாளை கை கொள்ளும் போது நினைக்காதே. வானத்தின் உயரத்திலே எல்லா ஜாதிகளுக்கும் மேலாகவும் நீ உயர்த்துவார். ஆண்டவருடைய ஆலோசனை, அந்த ஆலோசனைகளை பற்றி வேதம் விசேஷமாக அங்கு பேசுகிறது. கர்த்தர்கள் பிரியமானவர்களே, அந்த ஆலோசனைகளை பற்றி பேசும்போது அந்த ஆண்டவருடைய ஆலோசனைகளை மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. 107வது சங்கீதம் 739வது பக்கம், பழைய பட்டியல் 732. 107வது சங்கீதம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டி பண்ணினவர்கள் அற்றி பண்ணினார்கள். அசட்டி பண்ணினார்கள், ஆண்டவருடைய ஆலோசனையை அசட்டி பண்ணினாங்க. 106வது சங்கீதத்தில் அங்கு 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார், ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் காத்து இராமல் போய்விட்டார்கள். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் அவருடைய ஆலோசனைகளை விசேஷமாக அறிந்த அந்த சங்கீதக்காரன் தம்முடைய பிள்ளைகளை கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன என்றால், 73வது சங்கீதம், சங்கீதம் 73, 715வது பக்கம், 715வது பக்கம், 73வது சங்கீதம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். 24, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பாருங்க, பரலோகத்துக்கு நான் போய் சேரும் அளவும் ஆண்டவர் தம்முடைய ஆலோசனையிலே தம்முடைய பிள்ளைகளை நடத்துவார். அதிசயமான அந்த ஆலோசனைகள், அவர் ஆலோசனை கர்த்தா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு வேண்டிய எல்லா ஆலோசனைகளுக்கும் அவரிடத்துல போங்க. பிள்ளைகளை படிக்க வைப்ப, எப்படி திருமணம் செய்து கொடுப்பதை, யாருக்கு நாம் கொடுக்கலாம், நாம் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எல்லா விதமான காரியங்களுக்கும் தேவனிடையில போங்க. அவர் நமக்கு அதிசயமான ஆலோசனைகளை தருவார். அந்த ஆலோசனை நிற்கும், அந்த ஆலோசனைகள் நம்மை கட்டும், அந்த ஆலோசனைகளின்படி நாம் நடந்து பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போவார். அது வரைக்கும் நம் தம்முடைய ஆலோசனைகளாலே நம்ம தாங்குவார், ஏந்துவார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஆலோசனையாக வந்தார். நம்மை தாங்கி நம்மை வழிநடத்துகிற இந்த கடவுளுக்கு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன். மூன்றாவதாக, நம்மை நடத்துவதற்கு வருகிற அந்த தேவனுடைய பெயர் என்னவென்றால் வல்லமையுள்ள தேவன். இந்த வல்லமையுள்ள தேவன் என்று நான் வாசித்த போது கர்த்தர்கள் பிரியமானவர்களே, உங்களையும் என்ன தாங்கி நடத்துவதற்காக வந்த, உங்களுக்கும் எனக்கும் பிறந்த அந்த பாலகன், கொடுக்கப்பட்ட அந்த பாலகனை பற்றி சொல்கிறது. 707வது பக்கம் பழைய பாட்டின் புத்தகம் 707, சங்கீதம் 62:11 வாசுகிறேன், தேவன் ஒரு தரம் விளம்பினார், ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. வல்லமை தேவனுடையது. இந்த அண்ட சராசரங்களை பார்க்கும் போது எவ்வளவு பெரிய வல்லமை அவருடையது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள், நம்முடைய சூரியன் இந்த உலகத்தை போல 13 லட்சம் மடங்கு பெரியது. பிரம்மாண்டமான அந்த உலகம், எரிந்து கொண்டிருக்கிற அந்த உலகம், அது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக எரிந்து கொண்டே இருக்கிறது, அது அமைந்து போகவில்லை. அவ்வளோ பெரிய உலகம், இந்த கிரகங்களை எல்லாம் கூட்டி கொண்டு அப்படியே தன்னுடைய பாதையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை தொடுவாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை, அது தன்னுடைய பாதையிலே அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வானங்களிலே உருண்டோடுகிற குடான ஓடி உலகங்கள், அது எப்படி ஓடுகிறது, எப்படி தாங்கப்படுகிறது, எப்படி ஆண்டவர் அதை வழிநடத்துகிறார், அதற்கு எண்ணெய் ஊற்றுகிறவர் யார்? வல்லமையுள்ள கரம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. அண்ட சராசரங்களை தாங்கி நடத்துகிற அந்த கரம், அநாதி கரம், நித்திய பயங்கள், அப்படிப்பட்ட அந்த வானம் பூமி சமுத்திரம் எல்லாவற்றையும் நடத்துகிற அந்த கரம், உங்களையும் தாங்காதா, உங்களையும் நடத்தாதா, உங்களையும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களை தூக்கி சுமக்காதா? ஆண்டவர் கேட்கிற அந்த கேள்வி. வல்லமையுள்ள அவருடைய கரம். இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தேவன் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். அப்படிப்பட்ட வல்லமை அவருடையது. 25 லட்சம் மக்களையும் மோசே அங்கே செங்கடலிலே கொண்டு வந்த கரையிலே அவர்கள் அங்கே தங்கினார்கள். அந்த 25 லட்சம் பேர்கள் அடிமைகளாக எகிப்திலே இருந்தவர்கள். எகிப்தியருடைய கட்டடங்களை கட்டினார்கள். எகிப்தியருடைய எல்லா வேலைகளையும் அவர்கள் தான் செய்தார்கள். இப்பொழுது எல்லாம் அவங்க போன உடனே எகிப்தியர்கள் எந்த வேலையும் செய்ய முடியல. சரி, உங்களை விட்டதை ரொம்ப தப்புதமா போயிட்டு இந்த பார்வோன் தன்னுடைய ரதங்களையும் குதிரைகளையும் கூட்டிக் கொண்டு வந்தார். 2 லட்சம் காலாட்படை, ஜெசுபிய சொல்கிற 600 ரதங்கள், 20,000 குதிரைகள், எல்லாம் எல்லா ஆயுதங்களோடு வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரம்மாண்டமான சைன்யம். பெரிய எரிச்சல் கேட்டது என்று இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தார்கள். இந்த பக்கத்திலே ஒரு சிறுமலை, அந்த சேனை வந்து கொண்டிருக்கிறது, வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, திரும்ப நம்மை இழுத்து கொண்டு போய்விடுவார்களே. அவர்களிடத்தில் யுத்தம் செய்வதற்கு ஆயுதம் கிடையாது. அவர்களிடத்தில் யுத்தம் எப்படி செய்ய முடியும்? முன்னாலே செங்கடல், 33 மைல் அகலம், ரொம்ப ஆழமான கடல். இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை. பெரிய மலைகள் அல்ல, சிறுமலைகள் தான். அதில் பூரான் இருக்கும், பூச்சி இருக்கும், தேள் இருக்கும், பாம்பு இருக்கும். அந்த மலை மேலே ஏறுறவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க. பின்னாலே போனால் சைன்யம், பார்வோனுடைய சைன்யம். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள் என்று வேதம் சொல்வது. ஏன் கூக்குரலிட மாட்டாங்க? 4 பக்கம் வழி இல்லை, எந்த பக்கம் போய் தப்பித்துக் கொள்வது? பிள்ளைகளோடு ஆடு மாடுகளோடு வந்திருக்காங்களே, ஓட முடியுமா? மனிதனுடைய எண்ணத்தில் வேறு வழியே கிடையாது. அவர்களோ அவர்களுடைய கையில் சிக்கி திரும்ப எகிப்தி போக வேண்டியதுதான். கூக்குரலிட்டார்கள். ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார். மோசே அங்கே ஆண்டவரிடத்திலே போய் கூக்குரலிட்டார். ஆண்டவர் சொன்னார், ஏனப்பா கூக்குரலிடுகிறாய்? உன் கையில இருக்கிற கோலை நீ சமுத்திரத்து மேலே நீட்டு. நீட்டினால் மோசே அந்த கேள்வி கேட்கல. வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீ செய், கேள்வி கேட்காத. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகள் கேள்வி கேட்கறதுக்காக இங்க கொடுக்கப்படல, ஆர்குமெண்ட்டுக்காக இங்க கொடுக்கப்படல. தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய கட்டளைகள் நாம் கீழ்ப்படிவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. There is no argument against God's word. கடவுளுடைய வாக்கியத்தை குறித்து நீ ஆர்குமெண்ட் பண்ணாதே. அந்த ஆண்டவருடைய வாக்கியத்தை நீ ஒபே, கீழ்ப்படி, கோலை நீட்டு. கோலை நீட்டினா என்ன நடக்கும்? மோசேக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் மோசே என்றிருந்த ஒரு விசேஷமான குணம், ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும். அப்படி ஒரு விசுவாசம் மோசையுமே. அந்த கோலை நீட்டினால் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. மோசே அந்த கோலை நீட்டினான். இங்கே வேத வாசிங்க, கர்த்தருக்குள் பிரியமான இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்க போகும்போது, தூங்க போகும்போது வாசித்து படுங்க. ஆண்டவர் கீழ்காற்றை வீசினார். அந்த கீழ்காற்று பயங்கரமாக அங்கே கடலில் அடித்தது. அடித்து என்ன செய்தது? அந்த ஜலத்தை பிரித்தது. பெரிய வழி, 10 அடி அகலமா, 1 மைல் அகலமா, 2 மைல் அகலமா. அந்த ஜலங்கள் மலையாக குவிந்தது. இந்த பக்கம் இருக்கிற ஜலம் மலையாக குவிந்தது, இந்த பக்கம் இருக்கிற ஜலம் மலையாக குவிந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்ல, அப்படியே பிரம்மாண்டமாக மலை போல இருக்கிற அந்த ஜலத்தை கண்டு ஜனங்கள் பயப்பட மாட்டாங்களா? வேதத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10 நீங்க வாசிக்கலானால், அந்த மேகம் அவர்களை மூடிற்று. அப்போ குமிந்து நின்ற தண்ணி, ரெண்டு பக்கம் குமிந்து நின்ற பயங்கரமான மலை போல் நின்ற தண்ணி அவங்களுக்கு தெரியல. அந்த காற்று அந்த தரையை சீக்கிரமாக உலர பண்ணிட்டு, வெட்டாந்தரை வற்றி போன நல்ல தரையாக மாறிட்டு. ஆண்டவர் சொன்னார், நீங்க நடங்க. சரி, நடக்கும்போது தண்ணீர் பயங்கரமாக நிற்கிறதை பார்த்தால் ஜனங்கள் பயப்படுவார்கள். ஆண்டவர் மேகத்தில் அந்த தண்ணியை மறைச்சிட்டார். அந்த வழி பெரிய வழி, அநேக மைல்கள் அகலமுள்ள வழி. அதே நடந்தார்கள், 33 மைல் நடந்தார்கள். அப்பொழுது பார்வோன் வந்தான். அந்த கடைசி ஆட்கள் போக வரைக்கும் மோசே அங்க நின்று கொண்டிருந்தார். அப்போ மோசே பின்னாலே வந்தார். ஆரோனும் மோசேயும் அந்த ஜனங்களும் பின்னாலே வருகிறார்கள். அந்த பார்வோன் வந்தான் குதிரைகளோடும் அந்த ரதங்களோடும் வந்தான். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இந்த வழி இங்கே வந்தது? சரி, அவர்கள் போகிறார்களே, நம்ம போய் அவங்களை பின்பற்றுவோம். வேகமாக வந்தார்கள். இவர்கள் நடக்கிறார்கள் பிள்ளை குட்டிகளோடும் ஆடு மாடுகளோடு. வேகமாக அவர்களை பிடித்து விட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு முன்னாலே சென்ற அந்த மேகஸ்தம்பம் பின்னாலே வந்தது. பாருங்க, அப்படி எவ்வளவு ஆண்டவர் அந்த பாதுகாவலை கொடுக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியர்கள் பின்னாலே வந்தது. அது இஸ்ரவேல் அந்த எகிப்தியர்கள் காரர்களாக தெரிந்தது. அதனால அவர்களுக்கு வழியே தெரியல. அந்த மேகம் போக போகத்தான் அவங்க பின்னால வர முடிந்தது. அந்த எல்லா இஸ்ரவேலர்களும் ஒருவர் தவறாமல் கத்திருக்கள் பிரியமானவர்களே. God is particular. He is worried about even a single man and woman. அந்த 20 லட்சம் பேர்களில் யாராவது தவறி போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த எகிப்தியர் பின்னாலே அந்த கடல் முடின போது ஒரு இஸ்ரவேலன் அந்த கடலுக்குள்ளாக மறித்து போனார் என்று நினைக்கிறீங்களா? இல்லை, ஒவ்வொரு மகனையும் மகளையும் பற்றி தனியாக அக்கறை கொண்ட கடவுள். அவர்கள் எல்லாரும் மேலேயே என்ன போகுது? ஆண்டவர் சொன்னார், மோசே அந்த உன்னுடைய கோலை நீட்டு, கடல் மேலே நீட்டு. அந்த கோலை நீட்டின உடனே மலையாக திரண்டு அந்த கடல் தண்ணீர் அப்படியே மோதி வந்தது. அந்த 2 லட்சம் வீரர்கள், 20,000 குதிரைகள், 600 தேர்கள் தண்ணீருக்குள்ளாக அமிழ்ந்து போனார். உன் கோலை நீட்டி என்றார், அந்த கோல் கடலை பிளந்தது. மறுபடியும் அந்த கோலை நீட்டி என்றார், அது கடலை மூடிற்று. அதிசயமான கடவுள். எப்பொழுது வழி திறக்க வேண்டுமோ அப்பொழுது வழி திறக்கும் கர்த்தர்கள் பிரியமானவர்களே. எப்பொழுது அந்த வழி மூட வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறாரோ அப்பொழுது அது மூடும். ஒரு மனிதனாவது, ஒரு இஸ்ரவேலராவது அதுல இருந்து சாகவில்லை. அடுத்த நாள் காலையிலே அந்த பிணங்கள் எல்லாம் இருந்து கரையில வந்தது. அந்த சிப்பாயினுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் இஸ்ரவேலர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அங்கே ஏரியோ மற்ற இடங்களிலே போய் போர் செய்வதற்கு அவர்களுக்கு ஆயுதம் ஆண்டவர் கிடைக்க செய்தார். 4 பக்கமும் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறதா? சில சமயங்களில் என்ன செய்வோம் என்று தெரியல, அப்படியே கையை தலையில வைத்து அப்படியே நிற்கிறோம். பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது, அதற்கு விடுதலை கிடையாது. எந்த பக்கமும் விடுதலை இல்லை. தெற்கையும் இல்லை, வடக்கையும் இல்லை, கிழக்கையும் இல்லை, மேற்கையும் இல்லை. மனிதர்கள் மூலமாக விடுதலை வருமா வராது, மாமா மூலமாக வருமா வராது, ஒருவேளை அண்ணன் மூலமாக வருமா வராது, அப்பா மூலமாக வருமா வராது, இல்ல நமக்கு தெரிஞ்ச சிநேகிதர்கள் மூலமாக வருமா வராது. பிரச்சனை நம்மை சூழ்ந்து நிற்கிறது, முற்றுகை போட்டு நிற்கிறது. வழி இல்லை, மார்க்கம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் மகனே மகளே, என்ன செய்வோம் என்று நினைக்காதே, என்ன செய்வோம் என்று தலை குனியாதே, என்ன செய்வோம் என்று கண்ணீர் விடாதே. உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கிப்பார். அவர் நமக்காக பிறந்த ஒரு பாலகர், நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பாலகர், நம்முடைய பாரத்தை சுமக்கும்படி இந்த உலகத்தில் வந்த பாலகர். அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன் என்பதே. உனக்காக எந்த காரியத்தையும் ஆண்டவர் செய்வார், உனக்காக எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்வார். அரசாங்கத்திலே உனக்கு வேண்டுமா? என்ன உனக்கு வேண்டுமா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாஸ்போர்ட் எடுக்க வேண்டியிருந்தது எனக்கு. சிலானுக்கு போக வேண்டும், அப்பதான் முதல்ல வெளிநாடு போறேன். இந்த பாஸ்போர்ட்டுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் கொடுக்கணும்னுலாம் எனக்கு தெரியாது. சரி, மீட்டிங்க்கு 1 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்தேங்க மெட்ராஸுக்கு. அங்கே வந்தால் 1 மாசத்துக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் கொடுக்கணும் என்றெல்லாம் எழுதப்பட்டிருந்தது. நான் போய் விசாரித்த போது அது 1 வாரத்துக்குள்ள எப்படி முடியும்? பாஸ்போர்ட் எடுக்கணும், அப்புறம் விசா வேறு போயிருக்கணும். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு தெரியல அதை பற்றி. முழுங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணேன், உபவாசம் வந்து ஜெபம் பண்ணேன். சரி, எனக்கு ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு எண்ணம், அவரை போய் பார்த்தேன். அவர் சொன்னார், அந்த ஹோம் செக்ரட்டரி இருக்கிறாருங்க, எனக்கு தெரிஞ்சவர், நான் ஒரு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள், என்னுடைய மாமா தான் அவர். சரின்னு அவருக்கு ஃபோன் பண்ணாரு. நான் அவரை போய் பார்த்தேன். அப்போது நான் வந்து சிலானுக்கு போய் அப்புறம் எருசலேமுக்கு போகணும். அப்போ அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன். அவர் வந்து என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு தான் பாஸ்போர்ட் வேணுமா? ஆமான்னு சொன்னேன். சரி, நீங்கள் எருசலேம் போகிறீங்களா? ஆமாம். அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, அந்த எருசலேமில் அங்கே யூதாயா நாட்டில் போய் அந்த சமாரிய ஸ்திரீ தண்ணீர் குடித்தாலே அந்த கிணத்துலேருந்து எனக்கு ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு வருவாங்க. அப்புறம் ஆண்டவர் இருந்து போனாரே கொள்காத மலை, அந்த மலையிலேருந்து ஒரு சின்ன கல் எனக்கு எடுத்துகிட்டு வாங்க, சரியா நான் செய்கிறேன். பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கிறேன். அப்ளிகேஷன் வாங்கினார், ஒரு ஃபோன் எடுத்தார். அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸர் ரங்கநாதன், அவர் பேர் இன்றைக்கி ஞாபகம் இருக்குது, மிஸ்டர் ரங்கநாதன், இவர் ஹோம் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி. அவர் எஸ் சார்ன்னு சொன்னார், நீங்கள் உடனே இங்கே வாங்க. ஒரு 15 நிமிஷத்தில் அவர் வந்தார், என்னை இருக்க சொன்னார். வந்தவுடனே அவர் சொன்னார், இந்த அப்ளிகேஷன் இங்கே இருக்கப்பா, நீ அதை போய் என்னென்ன செய்யணும் அதை செய்துட்டு வந்து 4 மணிக்கு அந்த பாஸ்போர்ட் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துரு. எனக்கு இது நடக்கிறது உண்மைதானா கனவுதானா? அவர் சொன்னார், ஐயா நீங்கள் 4 மணிக்கு வாங்க பாஸ்டர், வந்து பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போங்க. 4 மணிக்கு வந்தால் பாஸ்போர்ட் ரெடியாக இருந்தது. ஆண்டவர் எவ்வளோ அதிசயமாக நடத்தினார். அங்கே சிலான் ஆஃபீஸுக்கு போனேன், வீசா வாங்கினோம். அங்கே போன அங்கே புல்டாக்கு மாதிரி ஒருத்தருக்கு வந்திருந்தார். அவர் கண்டபடி திட்டிட்டு, கருவி இல்லையா, புத்தி இல்லையா, அங்கே பாரு என்ன எழுதியிருக்கணும், வீசா உடனே கிடைக்க முடியுமா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போடணும் கொள்ளணும். சரி, ஒன்றும் செய்ய முடியல, வெளியே வந்தேன். அங்கே வெளியே வந்தோடனே அங்கே ஒரு தூணு பக்கத்தில் இருந்துச்சு, அவன் பண்ணி ஆண்டவரே என்ன செய்யுதுன்னு தெரியல. அங்கே ஒரு வாலி பொண்ணு அங்கே வந்து, ஐயா திரும்பி பார்த்தா நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்டது. ஆமாம், இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணதை நான் பார்த்தேன், நானும் ஒரு கிறிஸ்தவ பொண்ணு, உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை இந்த மாதிரி வீசா வேணும். ஐயா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுக்கணுமே, எனக்கு அது தெரியாதம்மா. சரி என்ன செய்வது? அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, இங்கே ஆஃபீஸில் நான் வேலை செய்கிறேன், இந்த ஆள் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸர் வந்து வீசா ஆஃபீஸர் வந்து ஒரு கடும புலி, இவர் இவர்கிட்ட வாங்க முடியாது. அந்த சிலான் இருந்து இன்றைக்கி 3 மணிக்கு அந்த பெரிய ஆஃபீஸர் வர்றார், நீங்கள் 3 மணிக்கு வாங்க, அவரை நான் பார்க்க சொல்லி சொல்கிறேன், அவர்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறதை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். அந்த பொண்ணு பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக சொல்லுது. செங்கல்பட்டுலேயே இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துவதற்காக இடம் தேடினோம், ஒரு இடம் இல்லை. கடைசியில் அங்கே தர்கா மைதான் என்று ஒன்று இருக்கிறது, அங்கே தான் இடம், அங்கே தான் எல்லா பொலிட்டிக்கல் மீட்டிங்கெல்லாம் அங்கே தான் நடக்கும். அப்போ நம்ம பொலிட்டிக்கல் மீட்டிங் நடக்கிற நேரம், அந்த நேரம் இந்த மாதிரி கூட்டம் நடத்தணும். அப்போ அங்கே அப்துல்லின்னு சொல்லி அந்த தர்காவை பார்க்குற ஒரு ஆள், பெரிய ஆள் அவர், அவர் பார்க்க போனேன். அவர் கார் அவர் வீட்டுக்கு முன்னாடி அந்த ஷாப்புக்கு முன்னாடி அந்த கார் போய் நின்னது. இறங்கி போன உடனே ஐயா உங்களை பார்க்க வந்தேன், இந்த இடத்தை கேட்குறதுக்கு ரெக்கமெண்டேஷன் நிறையா. அவர் சொன்னார், யார் அனுப்பிச்சாங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் கடவுள் தான் அனுப்புனார். கடவுள் தான் அனுப்புனாரா? இது வரைக்கும் 1000 பேர் வந்திருக்கிறாங்கன்னுட்டு நிலத்துக்கு யாருமே கடவுள் அனுப்புனதாக சொல்ல, நீங்கள் ஒருத்தர் தான் சொல்கிறீங்க. சரி அப்போ நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் கொடுக்குறேன். முதல்ல நீங்கள் அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துருங்க, 3 கூட்டம் நடத்துறதுக்கு இன்ஸ்பெக்டர். சரி நாங்கள் போய் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்தேன். அவர் சொன்னார், இது எலெக்ஷன் டைம் ஐயா, எல்லோரும் இங்கே தான் வந்து கூட்டம் நடத்துவாங்க, 3 உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும், இட்ஸ் இம்பாசிபிள், ரிஜெக்ட் பண்ணிட்டார். என்ன செய்யுதுன்னு தெரியல. நான் வெளியே வரும்போது அந்த வெராண்டாவில் ஒரு தூணு பக்கத்தில் இருந்து ஜெபம் பண்ணேன். என்ன செய்யுதுன்னு ஜெபம் பண்ணேன். ஒரு போலீஸார் வந்தார், ஐயான்னு கூப்பிட்டாரு. என்ன ஏன்னு சொன்னேன், என் பேர் மிஸ்டர் பொன்னுசாமி, நான் ஒரு கிறிஸ்துவை நீங்கள் ஜெபம் பண்ணுறதை நான் பார்த்தேன், என்ன வேணும்னு சொன்னார். நான் விஷயத்த சொன்னேன், நீங்கள் இந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட போகாதீங்க சார், அவர் ரொம்ப கடுபடியானால், என் பேர் உள்ள இன்ஸ்பெக்டர் பொன்னுசாமின்னு இருக்கிறாரு, அவர்கிட்ட போங்க, அவர் ஒரு வேலை கொடுப்பார். சரி பொன்னுசாமிகிட்ட போனேன் நான். அவர்கிட்ட போன போது அவர் சொன்னார், ஓஹோ நீங்கள் கூட்டம் நடத்த போகிறீங்களா, அந்த தர்கான் மைதானத்துக்கு பக்கத்தில் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அந்த ஜன்னலை திறந்து அந்த மைதானம் தெரியும். இப்போ ஏதோ கட்டடெல்லாம் கட்டிட்டாங்க, அப்போ அது பிளெயினாக இருந்தது. அப்போது கூட்டம் நடத்துகிறீங்களா நீங்கள், கிறிஸ்தவ கூட்டமா? ஆமாம். ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி பாப்பா சங்கர் என்ற ஒரு அம்மா அங்க கூட்டு நடத்திருக்கிறாங்க. ஐயோ, நான் வந்து அந்த கூட்டத்தை பார்த்தேன், இந்த பிசாசுகளா அப்படி நடுங்குது ஐயா, அப்படி தலை சுத்துது, என்ன ஆச்சரியா, என்ன அருமையா இருந்தது, நீங்களும் பிசாசு விரட்டுவீங்களான்னு கேட்டாரு. எனக்கு என்ன செய்ய, எதுக்கு அப்படி கேட்கறாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் சொன்னாரு இந்த பாப்பா சங்கரை பற்றி. ஆமைய, நானும் விரட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, தாராளமா நடத்துங்க, கொண்டாங்க அந்த அப்ளிகேஷன், கையெழுத்து போட்டாரு. 3 மாசம் கூட்டம் நடத்தினோம், அவர் பாட்டு கையெழுத்து போட்டு நீங்க நடத்துங்க அப்படின்ட்டார் அவரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. அதை கொண்டு போய் அந்த அப்துல்கிட்ட கொடுத்த, என் காலில் விழுந்தார். அவர் சொன்னார், கடவுள் அனுப்புனார்னு இங்கே வந்தீங்க ஐயா, இப்போ நான் நம்புகிறேன் கடவுள் தான் உங்களை அனுப்பியிருக்கார். கத்திற்குள் பிரியமானவர்களே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த விசா ஆஃபீஸர் 3 மணிக்கு போய் பார்த்தேன், அவர் கடப்படான்னு சத்தம் போட்டார். சத்தம் போட்டு என்னை பார்த்தாரு, நான் ஜெபம் பண்ணிட்டு நின்னேன். அவர் சத்தம் போட்டே இருக்காரு, நான் ஜெபம் பண்ணிட்டு நின்றுருக்குன்னு பார்த்தாரு. என்னை பார்த்தாரு, நான் ஜெபம் பண்ணுறது பார்த்தாரு, ஒன்றுமே பேசலை, விசா கையெழுத்து போட்டார். அவரால் எல்லாம் ஆகும். நான் இதை பற்றி சொல்லும்போது கத்திரிகள் பிரியமானவர்ல, நான் ஏதோ தெரியாத காரியத்தை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் அறியாத காரியத்தை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன், நான் என்னென்ன காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததோ எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர், வல்லமையுள்ள தேவன். பெண்களுக்கு மாப்பிள்ளை வேணுமா, கிடைக்காத ஆண்டவர் நடத்த மாட்டாரா? பிள்ளைகளுக்கு வேலை வேண்டுமா, ஆண்டவர் தரமாட்டாரா? நமக்கு பணம் வேண்டுமா, ஆண்டவர் ஒரு மீன் வயிற்றுல போய் ஒரு வாயை தர, அதுல பணம் இருக்குதுன்னு சொன்னாரே, ஒரு பணத்தை நமக்கு தர மாட்டாரா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகினால் விசேஷ விதமாக இவர்களை நான் நன்றாக அறிய வேண்டும். ஆண்டவர் வல்லமையுள்ள தெய்வம். இன்னைக்கு நேரமாகிவிட்டது, அதனால நான் மற்ற காரியங்களை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் பிரசங்கம் பண்றேன். அவர் நித்திய பிதா. இன்றைக்கு கண்ணே மணியே பொன்னேன்னு பிள்ளைகளை எடுத்து வளர்க்குறோம், 1000 முத்தம் கொடுக்குறோம், என்னென்னமோ போட்டி வளர்க்குறோம், கொஞ்சம் பெருசான உடனே ஆடா வாடா போடான்னு விரட்டுறோம். அப்புறம் கல்யாணம் ஆயிட்டா தாய் இல்லை, தகப்பு இல்லை, சண்டை. இன்றைக்கு உலகத்தினுடைய அன்பு அப்படித்தான் இருக்குது. மனைவி புருஷன் கல்யாணம் பண்ணும்போது அவ்வளவு அன்பு, அவ்வளவு பற்று, ஒருவர் விட்டு பிரிய மாட்டாங்க. கொஞ்ச நாயிடுச்சு, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, வாடா போடா. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் என்றைக்கும் பிதாவாகவே இருப்பார். என்றென்றைக்கும் பாவம் செய்த போதிலும் தகப்பனாக தான் இருப்பார். அவரை விட்டு தூரமாக போன போதிலும் தகப்பனாக தான் இருப்பார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பன் தன் பிள்ளைக்கு இருங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறார். தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தூக்கி தோளின் மேல் சுமந்து செல்கிறது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளையை தோளின் மேல் சுமந்து செல்கிறார். அவரிடத்துல நீங்கள் என்றைக்கும் போகலாம், எந்த சமயத்திலும் அப்பா என்று போகலாம். ஏசப்பான்னு ஒரு அருமையான பாடு பாடுறீங்க, அப்பான்னு சொல்லிட்டோம். பரமண்டல இருக்கிறவங்க பரமபிதாவேன்னு சொல்லிட்டோம். அந்த அப்பா எப்பவுமே நமக்கு அப்பாவாக தான் இருப்பார். அவருடைய அன்பு குறைந்து போவதில்லை, அவருடைய பாசம் மறைந்து போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, பாசத்தோடும் அன்போடு என்றைக்கு தூக்கி சுமக்கிற கர்த்தர் பாவம் செய்தாலும் அவர் அப்படி பயக்க மாட்டார். இந்த காலத்திலும் இக்காலத்திலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்து போய் வரைக்கும் என்றென்றைக்கும் அவருக்கு நமக்கு பிதாவாக இருப்பார், நித்திய பிதா. அந்த பிதாவையும் அந்த தகப்பனையும் நாம் மறக்க வேண்டாம். அவருடைய நாமம் சமாதான பிரபு. இன்றைக்கு உலகத்தில் சமாதானம் எங்கே இருக்குது கர்த்தர்கள் பிரியமானவர்களே? எங்கும் சமாதானம் இல்லை. வீட்டிலையும் சமாதானம் இல்லை, உள்ளத்திலையும் சமாதானம் இல்லை, சமுதாயத்திலையும் சமாதானம் இல்லை, எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லை. உலகத்தினுடைய முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. பிசாசானவன் தன்னை கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து அவன் மிகுந்த கோபத்தோடு உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஆகவே வீடுகளிலும் தெருக்களிலும் எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், அமைதியில்லாத வாழ்க்கை இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம், உலகத்தின் மக்கள் கொந்தளித்து கொப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான கடல் அலையை போல உலகத்தின் மக்களுடைய வாழ்வு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவர் சமாதான பிரபு, கர்த்தருக்குள் பிரியமானவர்ல. யோவான் 14:24 நான் வாசிக்கிறேன், இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் என்றென்றைக்கும் பூர்ண சமாதானத்தோடு உன்னை காத்துக் கொள்வேன் என்று ஏசாயா 26:3 பூர்ண சமாதானத்தோடு உன்னை காத்துக் கொள்வேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சமாதானத்தை பற்றி ஏசாயத்திற்கு பேசும்போது ஏசாயா 48 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 48 ஆண்டவர் தம்முடைய 18 கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சொல்கிறதை கவனியுங்கள். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுதும் சமாதானம் நதியே போலும், உன் நீதி சமுத்திரத்தின் நலைகளை போல இருக்கும். சமாதான பிரபு, அவரிடத்திலே போகும்போது உள்ளத்திலே சமாதானம், இல்லத்திலே சமாதானம், எங்கும் சமாதானம். அவர் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய பிரபுவாக இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறார். கத்திற்குள் பிரியமானவர்களே, ரெண்டு சிட்டுக்குருவிகள் ஒரு கடலின் ஒரு சிறு பாறையிலே ஒரு மரத்தின் மேலே நின்று பாடிக்கொண்டிருந்தன. பெரிய புயல், பெரிய அலைகள் கொந்தளிக்கிறது. அந்த மரம் அப்படியே ஒளிந்து விழுந்து அந்த கிரையின் மேலே பாடிக்கொண்டிருக்கிறது. இந்த சுட்டிக்கிறவர்களுக்கு கவலை இல்லையா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பயங்கரமான புயல் அடித்தாலும் சரி, அலைகள் மோதினாலும் சரி, எப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். நம்முடைய காரியங்களை அவருக்கு ஒப்படைத்து விட்டோம். அவர் சொன்ன வசனத்தின்படி நடக்கிறோம். அவர் சொன்ன கற்பனையின்படி நடக்கிறோம். அப்படி நாம் நடக்கும்போது என் கற்பனையை கவனித்தாயானால் உன்னுடைய சமாதானம் நதியை போல இருக்கும், சமுத்திரத்தின் அலையை போல இருக்கும் என்று சொல்கிறார். நாம் அவருடைய வழிகளின்படி நடக்கும் போது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. உன்னுடைய உள்ளத்திலே, உன்னுடைய உள்ளத்திலே, இல்லத்திலே, தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே, சபையிலே அந்த பெரிய சமாதானத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவார். சமாதானமான உலகத்துக்கு போக வரைக்கும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும்.